हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे राम हरे राम हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे जधया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युदपदाम्बुजयुग्मरुग्म यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रभज्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य प्रणाशनम् प्रणामो दुःखशमनः हरिम् परम् वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா ക്ഷേത്രനായി, വിഠോബ സാരീക ദൈവനായി, തുക്കാറാം സാരീക സദ്ഗുരുനായി, കുണ്ഡലീകവാരാധ ഹരി വിഠല സച്ചിദാനന്ദ രൂപായ വിശ്വോത്പത്യാദി ഹേതവേ താപത്രയ വിനാശായ ശ്രീകൃഷ്ണായ വയം നുമഹ. നമ്മ എല്ലാവർക്കുമേ വാഴ്ക്കയില് താപങ്ങൾ അപ്പടിന്നു ഉണ്ട്. താപത്രയം അപ്പടിന്നു നമ്മുടെ സനാതനമാണ് ഹിന്ദുധർമ്മം ചൊല്ലും. ഉലഹത്തില് നമുക്ക് ഉണ്ടാകൂടിയ താപങ്ങൾ, താപംന കഷ്ടം തുൻപം, ഇത് മൂന്ന് കാറ്റഗറിയാ തിരിച്ചുള്ള സനാതനമാണ് ധർമ്മം. എന്ത ഒരു വിഷയത്തെയും അതിനുടെ ആഴത്തില പോയി ആരായിച്ചി പണി കറക്റ്റാ അത് പുരിഞ്ചുണ്ട്, അതക്കൊരു സൊല്യൂഷൻ കൊടുക്കൽ. അതിനാലതാണ് എത്രയോ കാലഘട്ടങ്ങൾ താണ്ടി ഇന്നിക്കും ജീവിച്ചിട്ടുണ്ട്. ரொம்ப വിശേഷമാണത് സനാതനമാണ് ഹിന്ദു ധർമ്മം. ഇറ്റ്സ് എ വേ ഓഫ് ലൈഫ്. അത് ഇത് ഒരു റിലീജനെ കിടയാതെ, ഇത് മതവാള അത് റിലീജൻ അപ്പടിന്ന് ഒരു സായത്തെ ഏത്തിണ്ടിരിക്കാളെ ഒഴിയെ, ഇത് റിലീജനെ കിടയാതെ, ഇത് മതം കിടയാതെ, ഇത് ധർമ്മം, സനാതനമാണ് ഹിന്ദു ധർമ്മം. എന്ത ഒരു വിഷയത്തെയും ആഴം പത്തോട്ടു അതുക്കേതാ മാതിരി ഒരു സൊല്യൂഷൻ കൊടുക്കറില്ല സാമർത്ഥ്യം സനാതനമാണ് ഹിന്ദുധർമ്മത്തിക്ക് താൻ ഉണ്ട്. താപത്രയങ്ങൾ, ആധ്യാത്മികം, ആദി ഭൗതികം, ആദി ദൈവികം. ആധ്യാത്മികം നമ്മുടെ ശരീരത്തിലെ ഉണ്ടാകക്കൂടിയ വ്യാധികൾ, നമ്മ മനസ്സിലെ ഉണ്ടാകക്കൂടിയ സഞ്ചരങ്ങൾ, ഇതെല്ലാം ആധ്യാത്മികം. തന്നാലേ തനക്ക് വരക്കൂടിയ കഷ്ടങ്ങൾ, നമ്മുടെ പ്രാരബ്ധ കർമ്മ, ഇതെല്ലാം ആധ്യാത്മികത്തിലെ ചെന്തുകൾ. ആദി ഭൗതികം, അത് മാതിരി ആദി ദൈവികം, ഇത് മൂന്നതും ഉണ്ട്. ഇതിൽ ആദി ഭൗതികം അപ്പടിന്ന് വരുമ്പോഴത് മറ്റു ജീവനാലെ ഉണ്ടാകക്കൂടിയ കഷ്ടം, കൊസു വന്ന് കടിക്കരുത്, നമുക്കും കൊസു കൊണ്ട് പ്രശ്നമേ കിടയാതെ, അതിനുടേ ജീവിതം രക്തത്തെ ഉറിഞ്ഞുതാ വാഴണം. ஆனா அது கடிச்சா நமக்கு கஷ்டமா இருக்கு. டெங்கு வந்துடுறது, சிக்கன் குனியா வந்துடுறது, மலேரியா வர்றது, இப்படின்னா சொல்லிட்டு இருக்கும். அப்ப அது மாதிரி பிற ஜீவர்கள்னாலே நமக்கு உண்டாகக்கூடிய கஷ்டங்கள். ரோட்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு வந்து யாராவது இடிச்சுடுவா, இல்லாட்டி நல்லா ஹை ஹீல்ஸ் எல்லாம் போட்டு கால ஒரு மிதி மிதிச்சுடுவா, அப்புறம் சாரின்னு சொல்லிட்டு அவா போயிடுவா. மிதிச்சதுக்கு சாரி சொன்னா அப்புறம் நம்ம பேசவும் முடியல. அவா மிதிச்ச மிதி அவ சாதாரண மிதிச்சு நினைக்கிற வழி நமக்கு தான் தெரியும். நிறைய விஷயங்கள் ஏன் என்ன நமக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியல. அவளுக்கு நமக்கும் பிரச்சனையும் கிடையாது, அவ பாட்டுக்கு வரா, இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து மோதிடுறா, இடிச்சுடுறா, நிறைய உண்டு. பல சந்தர்ப்பங்கள்ல பாக்குறோம், ட்ரெயின் ஆக்சிடென்ட், பஸ் ஆக்சிடென்ட் எல்லாம் பாக்குறோம். இது என்னத்த காரணம் சொல்ல முடியும்? அதனால பிற ஜீவர்கள்னாலே நமக்கு உண்டாகக்கூடிய கஷ்டங்கள். திருவிழா போயிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு நாய் வந்து நம்மளை கடிச்சுடும். நாய்க்கு நமக்கு ஏதாவது பூர்வசின பிராரதம் இருக்கும், என்ன நமக்கு தான் தெரியாது, ஏதோ ஒன்று கடிச்சுட்டு போயிடுறோம். எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதனால பிற ஜீவர்கள்னாலே நமக்கு உண்டாகக்கூடிய கஷ்டங்கள் ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். நேச்சுரல் கலாமிட்டிஸ், சுனாமி வர்றது, வறட்சி வர்றது, திடீர் மழை கொட்டுறது, திடீர் மழையே இல்லாம போகிறது, வெள்ளமா இருக்கு, இந்த மாதிரி பூகம்பம் வர்றது, இந்த மாதிரி இயற்கை உற்பத்தங்கள், இதெல்லாம் ஆதி தெய்வீகம். இந்த மாதிரி நம்ம எத்தனை விதமான கஷ்டங்கள் சொன்னா இந்த மூணு கேட்டகரிக்குள்ள அடங்கிடும். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். இந்த மூணு தாபத்திரயங்களும் நம்மளை பாதிக்காம இருக்கணும். இது வாழ்க்கையில நடந்துட்டேதான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்ற மூணு கஷ்டங்களும் வந்துட்டு தான் இருக்கு. இந்த மூணு கஷ்டமும் நம்ம ஜெயிக்கணும். இந்த மூணு கஷ்டங்களும் வாழ்க்கையில எல்லாருக்கும் உண்டு. இந்த மூணு கஷ்டத்தையும் நாம ஜெயிக்கணும், ரியலைஸ் பண்ணணும். பகவான் இருக்கான் அப்படின்னு ரியலைஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம். இதை ஜெயிக்கிறதுக்கு முதல்ல மனசுல திடம் வேணும். சரி பாத்துக்கலாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் வரணும். இது வரணும் அப்படின்னா ரொம்ப சுலபமான வழி பகவானிடத்துல சரணாகதி பண்றது. ஏன்னா பகவான்னா நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே இல்லாத, நல்லா ஆண்டா சொல்ற குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. நம்ம வாழ்க்கையில பல பேரை பாக்குறோம், குறை சொல்லாம யாராவது ஒருத்தரை பார்த்து கேளா சொல்லுங்க, சத்தியமா பார்க்கவே முடியாது. படிச்சவாளும் ஏதான குறை சொல்றா, சின்ன குழந்தைய கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன குழந்தை நான் சொல்ற 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க காலத்துக்கு எதுக்கு ஒரு பிள்ளை இருந்தது 4-5 வயசு, அதை கூப்பிட்ட வாடா குழந்தை எப்படிதான் இருக்கேன், மாமா சும்மா இருக்கு ஒரே டென்ஷனா இருக்கு அப்படின்னு 4-5 வயசு பிள்ளை சொன்னா டென்ஷனா இருக்கு, எதுக்கடா எனக்கு ஒன்னும் பிடிக்க மாட்டேங்கிறது, தாத்தா அடிக்கிறா, அம்மா கோச்சுக்கிறா, அப்பா ஆபீஸ் போயிடுறா, இப்பெரிய டென்ஷன் அவனுக்கு, எனக்கு சீக்கிரம் வயசாயிட்டா தேவலை அப்படின்னு. ஏண்டா குழந்தை நான் சீக்கிரம் வயசாயிருக்கேன், சித்து போயிடலாம் இல்லையா, டென்ஷன் இல்லைன்னா 4-5 வயசு பையன். அப்புறம் நான் அவன் ஆற்றுல கூப்பிட்டு சொன்னேன், குழந்தை இப்படி மனசு இப்படி இருக்கு கொஞ்சம் பாத்துக்கோங்கோ அப்படின்னு. அவன் சிரித்தனன்னு அவன் அப்பா அம்மாவா தாத்தா பாட்டியோ அடிச்சா, அவ யார் மேலேயோ கோபப்பட்டு இவன் அடிக்க அவனை சொல்லிட்டான். மனசு இருக்கு பாருங்க எப்படி வேணாலும் நம்மளை ஏமாத்து. அப்ப குறைன்றது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஏக்கம், இது நடக்கல, இது நடந்தது, நடக்காம இருந்திருக்கலாம், எல்லார் மனசுலயும் ஏதோ ஒரு தாக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. யாரும் அப்பாடா ஆனந்தமா இருக்கேன்னு கிடையவே கிடையாது. தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி, அவ்வளவுதான். இங்கேருந்து பார்த்தா அது நன்னா இருக்கு, அங்கேருந்து பார்த்தா அது நன்னா இருக்கு, அந்தந்த இடத்துல போய் நின்று பார்த்தா நம்ம இடமே பரவாயில்லன்னு தோணி போயிடுது. பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு இருக்கிறதே பரவாயில்லன்னு தோணி போயிடுது. அதனால இந்த மூணத்தையும் நாம ஜெயிக்கணும் அப்படின்னா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் இடத்துல சரணாகதி பண்ணணும். ஏன்னா இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணது பகவான், இந்த ஜகத்தினுடைய விஷயங்கள் நன்னா தெரிஞ்சது பகவான், இந்த ஜகத்து முழுக்க மாயை வியாபிச்சிருக்கு, அதுக்கு காரணம் பகவான். அப்ப இந்த மாயாதிபதியான மாமாயனை பிடிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிடும். தெளிவா புரிஞ்சு கொடுத்தனாலே துக்கம் பாதிக்காது. இப்ப சின்ன குழந்தையா இருக்கும், ஒரு பலூன் வெடிச்சு கொடுத்தனா கதறி கதறி அழுதுருக்கும், நினைச்சு நினைச்சு அழுவோம், பலூன் வெடிச்சு விடுத்து, பொம்மை காணாம போயிடுது, நமக்கு பிடிச்ச செருப்பு அருந்து போயிடுதுன்னா அந்த செருப்புக்காக புலம்பின்றே இருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்ப நல்ல செருப்பு வாங்கி கொடுப்பானா, நமக்கு அந்த பக்குவம் இல்லாதனால ஐயோ செருப்பு போயிடுது, செருப்பு போயிடுது, எனக்கு அந்த செருப்பு தான் வேணும்னு அழுவோம். நிறைய சந்தர்ப்பங்கள்ல பாக்கலாம், இந்த சின்ன குழந்தைகள்லாம் பாக்கலாம், அதுக்கு ஏதான டிராயரோ சட்டையோ பிடிச்சி அதையே போட்டு இருக்கும், போட்டு போட்டு கிழிஞ்சு போயிடும், கிழிஞ்சு போயிருந்தாலும் அழுவும், எனக்கு அதுதான் வேற வாங்கி தரணும், எனக்கு அதுதான் வேணும். அதே கொஞ்சம் வருஷம் ஆயாச்சு பக்குவம் வந்து எடுத்தோம்னா நம்மளே சிரிச்சுன்னு சொல்லுவோம், இதுக்கெல்லாம் போய் அழுதோம், பலூன் வெடிச்சதுக்கெல்லாம் அழுதோம் அப்படின்னு. அப்ப நமக்கு பக்குவம் வரும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் நம்ம அழுதது காரணம் இல்லை அப்படின்னு புரியறோம். அப்ப அந்த பக்குவம் வரத்துக்கு இந்த வாழ்க்கையில பகவானிடத்துல சரணாகதி பண்ணோம்னா இந்த மனசுல பக்குவம் வந்துடும். அதுக்காகத்தான் சொல்ற சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நுமஹ. கிருஷ்ணா, இந்த தாபத்ரயங்கள் நாசமாகும் பொருட்டு ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதெல்லாம் பண்ணக்கூடிய உன்னிடத்துல நாங்கள் சரணாகதி பண்றோம் அப்படின்னு சொல்றோம். அந்த பகவானை பிடிச்சுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நல்ல மனோதிடம் வந்துடும். மனோதிடம் அவசியம், நம்ம எல்லாருக்குமே மனோதிடம் தான் மாறாம இருக்கணும். இருக்கு, நமக்கு மனோதிடம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஒவ்வொரு விஷயத்தையும் இதுக்கு இவ்வளவுதான் மனோதிடம், இதுக்கு மேல எனக்கு தாங்க முடியாது அப்படின்னு நம்மளா ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறோம். பக்தி பண்ணோம், நாமஜபம் பண்ணோம் அப்படின்னா நல்ல மனோதிடம் வரும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க முடியும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும், ரா ரியாலிட்டி. மழை காலத்துல மழை வந்தா ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும், வெயில் காலத்துல வெயில் அடிச்சா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதை ஓட முடியாது, தப்பிக்க முடியாது. இதை ஃபேஸ் பண்ணி இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுண்டு நாம வந்த காரியம் பகவத் ரியலைசேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஜென்மம். இதுல பக்தி பண்றதுதான் நம்மாலே முடிஞ்ச சுகமான விஷயம். பக்தி பண்ணிட்டே வர 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 வாழ்க்கையில யதார்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும். என்ன வந்தாலும் பகவான் கூட இருக்கான்னு நிதர்சனமா நமக்கு தெரிஞ்சிடும். பகவான் நம்ம கூட இருக்கான்னு தெரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்களேன், அது நல்ல தைரியம் உண்டு. அதுலயும் பார்க்கலாம் இந்த வார்கரி சம்பிரதாயத்துக்காரன் என்ன தைரியம் அவளுக்கு, ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த் விட்டலன் இடத்துல. அதனால தானே 21 நாள் 25 நாள் நடந்து 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 போறா, எங்கேயோ தங்குறா, எங்கேயோ சாப்பிடுறா, ஏதோ இடத்துல அவள் பாடு தங்கி 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 பண்டரீபுரம் போறான். ஏன்னா பாண்டுரங்கன் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கான், இந்த வாழ்க்கை அவனுக்காகத்தான், என் வாழ்க்கையை அவன் நிர்வாகம் பண்ணுவான் அப்படிங்கிற அவளுக்கு ஒரு தீர்மானமான நம்பிக்கை, கை குழந்தை போல இருக்க. இந்த கை குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை பத்தி எந்த கவலையும் படுறதே இல்லை. தான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும் அது தீர்மானிக்கிறது இல்லை, அம்மா அப்பா தான் தீர்மானிக்கிறான். தான் எந்த இடத்துக்கு போகணும் அது தீர்மானிக்கிறது இல்லை. தனக்கு என்ன ஆகாரம் அது தீர்மானிக்கிறது இல்லை. தான் எங்க தூங்கணும் அது தீர்மானிக்கிறது இல்லை. அதுக்கு ஏதாவது ஜுரமோ உடம்புக்கு கஷ்டம் வந்துடுத்துனா எந்த டாக்டர் போய் பார்க்கணும் அது தீர்மானிக்கிறது இல்லை. எதுவுமே அது தீர்மானிக்கிறது இல்லை. ஆனா அதுக்கு வேண்டியது எல்லாம் அழகா கிளீனா நடக்கிறது, ஒண்ணு கூட மிஸ் ஆகாம பர்ஃபெக்டா யாருக்கு நடக்கிறதுனா குழந்தைகளுக்கு மட்டும்தான் நடக்கிறது. அப்ப அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு தூரம் ஏன் பண்றான்னா அப்பா அம்மா அதுக்கு என்ன தெரியும், அதை நான் பெற்றுனுட்டேன், அதை வளர்த்து நல்லபடியா பகவத் விஷயத்திலையும் வாழ்க்கையிலையும் செட்டில் பண்ண வேண்டியது என் தர்மம்னு அம்மா எடுத்துக்கிறா இல்லையா, அப்பா எடுத்துக்கிறா இல்லையா, அது போல பகவான். அப்ப அந்த பகவானிடத்துல நாம நம்மளை ஒப்படைச்சுட்டா போதும், தானாகவே பகவான் வாழ்க்கைய நடத்துவான். அதுவும் பாண்டுரங்கன் பண்டரிநாதன் ஆஷாட சுக்ல ஏகாதசி வந்தாச்சு, திங்கக்கிழமை ஓடி வந்தாச்சு, தோதோதோதோதோன்னு இந்த ஆஷாட மாசம் வந்துடுத்தினாலே விசேஷம்தான். ஆண்டாளுடைய திருஅவதார மாசம், மாரியம்மன் கோவில் எல்லாம் ரொம்ப விசேஷமா கூழ் ஊத்துவா. எல்லாத்துக்குமே காரணம் உண்டு, இந்த புரோட்டீன்லாம் வேணும். இப்பதான் இந்த நவராத்திரிகள்லாம் சுண்டல் தான் கொடுப்போம், இப்பதான் நம்ம மாடர்ன் ஆதி பண்ண ஆரம்பிச்சோம். நவராத்திரிக்கு சுண்டல் தான் கொடுக்கணும், ஏன்னா அப்பதான் நிறைய புரோட்டீன் வேணும். தி பெஸ்ட் புரோட்டீன் எதுன்னா சுண்டல் தான். இப்பதான் அவாவாளுக்கு பண்றது மாடர்ன் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள்லாம் வந்து காரணத்தோட தான் பண்ணணும்னு பெரியவா வச்சிருக்கா. தீபாவளிக்கு மட்டும்தான் வெடி வெடிப்போம், கண்டத்துக்கு இப்ப எல்லா சமயத்தையும் வெடி வெடி கிடைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் இந்தந்த சமயத்துல இந்தந்த பண்டிகை இப்படிதான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கான்னா காரணம் இல்லாம இல்லை. அந்த ஆஷாட மாசம் அவ்வளவு வசதி, பூரி ஜெகநாத ரத யாத்திரை எல்லாமே இப்பொழுதுதான். அந்த ஆடி மாசம் வந்துருத்தினாலே ஆடி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி, ஆடி மாசத்துலதான் ஜோரா குரு பூர்ணிமாவும் வந்துடும். எல்லாமே இப்ப 28 சுக்ல ஏகாதசி வந்துடுத்துனா 31st குரு பூர்ணிமா வந்துடும். வேதவியாசருடைய அவதார தினத்தை குரு பூர்ணிமாவா எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும். அப்படி எல்லா விதத்திலையும் ஏற்றமுடையது இந்த ஆஷாட மாசம். அந்த சமயத்துல பகவான தியானம் பண்ண, எப்பொழுதுமே பகவான தியானம் பண்றது நமக்கு நல்லது. ஏன்னா பகவான தியானம் பண்ணும்பொழுதுதான் மனசு ஒரு நிதானத்துக்கு வரும். இல்லாடி இந்த மனசு எதையான யோசிச்சுட்டே இருக்கும், அது ராத்திரி படுத்த பிறகு அது யோசனையா வரும். இந்த பகல்ல இருக்கும்போதெல்லாம் அது பாட்டுக்கு அடுத்த நாள் பிஸியா இருக்கும். ராத்திரி படுத்த உடனே கடகடகன சீரியல் மாதிரி ஓடும் மனசு. பகவத் பக்தி பண்ணலான்னு சாமி முன்னாடி உட்கார்ந்த பிறகுதான் மனசு அலபாஞ்சுட்டே இருக்கும், அது வரைக்கும் கூட ஓரளவுக்கு தேமேன்னு இருக்கும். இந்த பக்தியும் நாமஜபமும் பண்ணினோம்னா மனசை தானா அப்படி பகவான் சரி பண்ணிட்டே வருவான். பகவானிடத்துல நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு நாள் பகவானுடைய தரிசனம் கட்டாயம் கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். பண்டரீபுரத்துக்கு பக்கத்துல மங்களபேர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம், இன்னைக்கு அந்த கிராமம் இருக்கு. மங்களபேர் நிறைய மகாத்மாக்கள் அவதாரம் பண்ண ஒரு ஸ்தலம் அந்த மங்களபேர். அந்த மங்களபேர்ல ஆச்சரியமா தாமாஜி பந்த் அப்படின்னு ஒருத்தர், ரொம்ப நல்ல பக்தர், எப்பொழுதும் பகவத் தியானம் பண்ணுவா. நன்ன ஞாபகம், பகவத் தியானம்ன்றது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியே கிடையாது, அதுதான் நம்முடைய பேசிக் ஆக்டிவிட்டியே, முதல்ல பேஸ் அதுதான். பக்தி பண்ணிட்டே வந்தோம்னாலே மற்ற விஷயங்கள் தானா நடக்கும். மற்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்காக நம்ம பக்தி பண்ணவே வேண்டாம். நீங்க பக்தி பண்ணிட்டே வந்தா மற்ற விஷயங்கள் தானா நடக்கும். யோக க்ஷேமம் வகாம்யகம். பக்தி பண்ணா அது மிராக்கள்லாம் கிடையாது. நம்ம சொல்ல பக்தி பண்ணா அது நடக்கும், மிராக்கள் கிடையாது. பக்தி பண்ணா நாம யோசிக்கிறத விட்டுடுவோம், அனாவசியமா யோசிக்கிறத விட்டுடுவோம். பக்தி பண்ணோம்னா அந்த இன்செக்டட் ஃபீலிங் மாறி போயிடும். பக்தி பண்ணா குழந்தையா போயிடும், எல்லாம் அவன் பார்த்துப்பான். அந்த குழந்தைய எப்படி அப்பா அம்மாவை நம்புறதுன்னு, ஒரு குழந்தைய தூக்கி போட்டு இப்படி பிடிக்கணும், அந்த குழந்தை எவ்வளவு அழகா நம்புறது, மேல தூக்கி போட்டு அப்பாவே என்னை பிடிப்பா, என்ன ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை பகவானத்துல வந்துடும். அது வந்துடுத்துனா மற்ற விஷயங்கள் தானா அது பாட்டுக்கு நடக்கும். நம்ம ட்ரெயின்ல ஏறி உட்காந்தாச்சுன்னா கரெக்டா ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ஜங்ஷன் தானா வர்றது. நம்ம ஏதானும் ஜங்ஷன் நின்றுடுத்தனா தானாவே டீ காரன் எல்லாம் நம்மள தேடிட்டு வரான் இல்லையா. நம்ம இறங்கி போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி நம்ம ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டோம்னா நம்ம போய் ஆல்ரெடியா போய் டிக்கெட் எங்க டிக்கெட் செக் பண்ற, நம்ம போய் டிடிஆர் தேடிட்டு போக வேண்டியது இல்லையே. நம்ம இருக்கிற இடம் தேடி வந்து டிடிஆர் வந்து டிக்கெட் செக் பண்றாரோன்னு அவ்வளவுதான். அப்ப ஒரு லெவல் வரைக்கும் நம்ம கடமையை பண்ணிட்டோம்னா மீதி எல்லாம் தானா நடக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகமாவே டென்ஷன் ஆகும். இந்த அதிக பிரசங்கித்தனம் நம்ம என்னைக்குமே உண்டு. சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அதிக பிரசங்கித்தனம்ன்றது ஆயுசு முழுக்க நமக்கு உண்டு. இப்படி நடக்கலன்னா அப்படி நடந்து கொடுத்தனா யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில யோசிக்கிறதுக்கு வந்து அளவே கிடையாது. நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பல விஷயங்கள் ஏதாவது சம்பவம் நடக்கும்போது அப்படி டென்ஷன் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த விஷயத்துக்கு அவள் டென்ஷன் நமக்கே வெக்கமா இருக்கும். ஒன்னும் வேண்டாம், ஆபீஸ்லயும் வரதான் லேட்டா வந்துட்டானா அந்த 5-10 நிமிஷத்துல நம்ம படுத்துற பாடு. அவளுக்கு அத்தா முன்னாடியாவது இந்த மொபைல் போன் இல்லாம இருந்து ஓரளவுக்கு சமாதானமா இருந்தது. இது வந்ததோ இல்லையோ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எங்க இருக்கேன் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன்னு கேட்டு, அதுவும் அவள் ரேஞ்ச் கிடைக்கல இன்னும் போச்சு, அவ்வளவுதான் டென்ஷன். சுவிட்ச் ஆஃப் வந்துட்டா போச்சு, அவ்வளவுதான். அது நம்ம ஊர்ல டிராபிக்லயும் மழையிலையும் மாடின்றானா நமக்கு ஒண்ணும் கையும் ஓடாது காலும் ஓடாது. அந்த காலத்துல நிஜமாவே நிறைய நிம்மதிகள் இருந்தது. நிஜமாவே கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் ரீச்ல இல்லாத வரைக்கும் நிம்மதி தான். இந்த ரீச்ல இருந்தோம்னா தான் நிம்மதியே போகிறது. நான் யோசிக்கணும், இந்த ரீச்ல இருந்தோம்னா அப்பப்ப தொந்தரவு எல்லாம் சிலதெல்லாம் இம்ச அவ்வளவுதான், வாரத்தை சொல்ல முடியும் வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த 5-10 நிமிஷத்துல அவ்வளவு டென்ஷன், என்னாச்சோ ஏதாச்சும் கையும் ஓடல காலும் ஓடல ஒண்ணுமே புரியல. அவன் சாதாரணமா சொல்லுவா, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுத்து, ரேஞ்ச் கிடைக்கல, சிக்னல்ல மாட்டின்ற டிராபிக், அவ்வளவுதான். அப்பாடா அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம படுற பாடு படுத்துற பாடு பெரிய பாடு. அப்ப அந்த 10 நிமிஷம் டென்ஷன் அனாவசியம் தானே, இது அவசியமே கிடையாது. பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுட்டோம்னா தானாகவே இந்த டென்ஷன் குறைஞ்சிடும். இந்த டென்ஷன்லாம் குறையறதுக்காகத்தான் பக்தி. இந்த தாமாஜி பந்த் அவர் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு அழகா கர்மா பண்ணிட்டு இருக்கார். இந்த ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் மாதிரி அவருக்கு ஒரு வேலை, உள்ளூர்ல அழகான வில்லேஜ் ஆபீசர் எல்லாம் சொல்லுவாரு அந்த மாதிரி வேலை. முகமதிய ராஜாவுக்கு இவர் மேல ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப மரியாதை. அதனால கிராமத்துல டாக்ஸ் வசூலிக்கிறது, தானியங்கள்லாம் வசூலிக்கிறது, அது ஒரு பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் அந்த குடோன்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சேமிச்சு வைக்கிறது, அதை ராஜாங்கத்துக்கு அனுப்புறது, இந்த மாதிரி முக்கியமான வேலை, இந்த தாசில்தார் மாதிரி உத்தியோகம் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி உத்தியோகம் அவருக்கு. பக்தி பண்ணிட்டு இருக்கார், எல்லாருக்கும் வேலை உண்டு. இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒரே ஹெக்டிக், சம்பாத்தியம் வேணும், ப்ரமோஷன் வேணும், வேலை பண்ணப்படாது அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம்? எல்லா யாரை கேட்டாலும் வேலை சுக்கியமா போயிட்டு சொல்லி நான் கேட்டது 1% எடுத்தனா பெரிய விஷயம். ஐடி இருக்கவாலும் அதுதான் சொல்றான், கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கவாலும் அதுதான் சொல்றான். யாரை கேளுங்கோ ஹெக்டிக், ஒரே டென்ஷன். டென்ஷன் வெளியில இருந்து வரதே கிடையாது, நல்லா ஞாபகம். டென்ஷன் நம்முடைய அவசரத்தினால நம்முடைய பக்குவமின்மையினாலே வர்றது, அவ்வளவுதான். பக்குவப்பட்டுட்டோம்னா டென்ஷன் வரப்போறதே கிடையாது. இந்த குழந்தைகள்லாம் திடீர்னு அம்மான்னு கத்தும், ஓடி வந்து பார்த்தா பேப்பரை கிழிச்சுட்டேன் இல்லாடி கிளாஸ் இவ்வளவுதான், இதுக்கே கட்டி தொலைகிற சும்மா இரு அப்படின்னு. அதுக்கு இந்த பக்குவம் இல்லாதனால அது கத்திர கத்தல் நமக்கு வைத்த கலக்கிறது. அது ஒண்ணுமே இல்லாத விஷயம், பலூன் வெளிச்சது கழுவும் எதையான ஒன்றுக்கு கழுதுட்டே இருக்கும் இல்லையா. அது மாதிரி டென்ஷன்ன்றது நம்முடைய பக்குவம் இல்லை, அவ்வளவுதான். அதனால உண்டாகக்கூடிய ஒரு பொருளே ஒழிய உள்ளேந்து யாரும் கொண்டு இந்த டென்ஷன் ஒரு 10 டென்ஷன் நீ வச்சுக்கோன்னு யாரும் நம்ம கிட்ட கொடுக்கல. நம்மளா உண்டாக்கிக்கிறது தான் டென்ஷன். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து பாருங்கோ, எந்த ஒரு விஷயத்தையும் டென்ஷனோடையும் பார்க்கலாம், ரிலாக்ஸ்டாகவும் பார்க்கலாம். டென்ஷனா பார்த்தா இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும், ரிலாக்ஸ்டா பார்த்தோம்னா அவரோட விஷயம். இந்த ஸ்திரீகள்லாம் அடுப்புல சாத்த வச்சிருவா, இப்போ ஆவிப்போ டைம் ஆயிடணும், அது எப்படி 5 நிமிஷம் ஆகும்னு 5 நிமிஷம் ஆகத்தான் செய்யும். இன்னும் குக்கர் விசில் வரலையே வரலையே வரல, இவா கத்துறதா விசில் வந்துட போறதா, சத்தியமா வரப்போறது இல்ல. அது இத்தனை நேரம் கழிச்சுதான் ஏதோ அட்லீஸ்ட் 3-5 விசிலா அடிக்கிறது சந்தோஷப்பட்டுக்கோங்க, நான் இருக்கேன் முடிச்சுட்டேன்னு சொல்றத ஒண்ணும். இவா குக்கர் இன்னும் குக்கர் விசில வந்து தொலைகள கத்துவா, அது இப்படி தேவையில பாக்குறது இப்பதானே வச்சா. எனக்கு 5 நிமிஷம் சாதம் ஆகிறது எனக்குன்னு ஒரு டைம் உண்டு, நான் சூடாகி உள்ள தண்ணி சூடாகி அப்புறம் சாதம் வெந்து அந்த ஆவி வந்து அது மேல வந்து அந்த வெயிட் பிரஷர் வந்து வெயிட் தூக்கி பிஸ்ன்னு அடிக்கணும். இவா வச்சோன்னா நடக்கணும்னா நடக்குமா? அண்ணா யோசனை பண்ணி பாருங்க, தேவையே இல்லாத டென்ஷன். பால்கார் 5 நிமிஷம் லேட் ஆகுது, ஒன்னு டென்ஷன். சரி நீ பால்கார் 5 நிமிஷம் லேட் ஆகுது, அவ்வளவுதானே. அதனால ஒண்ணு ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துட போறது, 5 நிமிஷத்துல என்ன ஆயிட போறது நமக்கு. இதெல்லாம் கூட விடுங்க, சிக்னல் நிப்போ 30 செகண்ட் 35 செகண்டுக்கு அவ படுத்துற பாடு சிக்னல் வந்து கொடுத்தோம், அவ்வளவுதான். எல்லா சிக்னலும் நிக்கும், நிக்கோங்களேன். பகவான அழக ஒவ்வொரு சிக்னலே ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாம், நிம்மதியா இருக்க வேண்டியதுதானே. சரி 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 சதம் போய் என்ன பண்ண போறோம், ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே உலகத்தை காப்பாற்றவே யாரும் இல்லை, நம்மளை காப்பாத்திக்க தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளா டென்ஷன் எடுத்துட்டு அப்புறம் கடைசியில் பகவான் ஏன்டா கஷ்டப்படுத்தலாம் தெரியலன்னு பகவான் பார்க்கற நான் ஒண்ணுமே கஷ்டப்படுத்தலையே, நான் பாடு தேவன் அனுகிரகம் தானே பண்ணிட்டு இருக்கேன். இந்த குழந்தைகளுக்குலாம் அம்மா படிக்க சொன்னா டென்ஷன் வந்துடும், படிக்கணும்னு சொல்ல ஒரு டென்ஷனா, படிக்க சொன்னா ஒரு டென்ஷன், ஒழுங்கா எல்லாம் எடுத்து வைனா கோவம் வரும். அதாவது நமக்கு எல்லாருக்குமே இந்த ருட்டீனா பண்றது ஒழுங்கா பண்றதுன்னா டென்ஷன் தான், இஷ்டத்துக்கு கிடைக்கிறதுனா டென்ஷனே கிடையாது. குழந்தைகள் கரெக்டா அம்மாவை பாத்துக்கிறது எல்லாத்தையும் சொல்ல அனுபவம். அப்ப நிறைய விஷயங்கள் பாருங்க, அவசியமே இல்லாத விஷயங்கள் தான் நம்ம டென்ஷன் எடுத்துக்கணும். வாழ்க்கை கிளீனா நடந்துட்டு இருக்கு எல்லாம். இந்த தாமாஜி பன் அழகா வேலை பண்றார், சம்பாத்தியம் வர்றது, நிதானமா இருக்கார். இன்னைக்கு பகவான் என்ன வாழ வச்சிருக்கான், இந்த வேலையை நான் பண்ணணும், இதற்குரிய கூலிய பகவான் கொடுக்கறான். நான் பகவானுடைய வேலைக்காரன், நீங்க எங்க வேணா வேலை பண்ணுங்க, எந்த செக்டர்ல வேணா இருக்கும், எந்த போஸ்ட்ல வேணா இருக்கும், யஜமானன் பாஸ் பகவான் தான், அல்டிமேட் பாஸ் பகவான் தான். அவன் தான் நமக்கு வேலையை கொடுக்கறான், அவன் தான் நமக்கு பாஸ் சபார்டினேட்ஸ் கீழே வேலை பண்றவா எல்லாத்தையும் கொடுக்கறவன் தான். எத்தனை பேர் நம்ம எல்லாம் ஊரை விட்டு எங்கேயோ வந்து உட்காந்துட்டு இருக்கோம், இந்த இடத்துல நமக்கு வீட்டு வேலை பண்றதுக்கும் ஆள் கிடைக்கிறா, நமக்கு பாஜி வாழை விற்கிறவனும் கிடைக்கிறான், எல்லாம் இங்க பகவான் முன்னாடியே நமக்காக தயார் பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஒரு டென்ஷன் எடுத்துக்கவே வேண்டாம், எல்லாமே கிளீனா ப்ரீ பிளான்டா ரொம்ப பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. கடைசியில நம்ம சொல்லுவோம், நான் ஒன்னு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கிறது, தெய்வம் சமத்தா நினைச்சு வச்சிருக்கு, அது கிளீனா பிளான் பண்ணி பர்ஃபெக்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஏடாகுடமா நினைச்சு 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 நம்மள நாமளே வருத்திக்கிறோம். தாமாஜி பந்த் இது எதுவுமே பண்ணல, அவர் பாட்டுக்கு பாண்டுரங்கா பண்டரீநாதா பகவான் இருக்கான் காப்பாற்றுவான் எல்லாம் நன்மைக்கு. என்ன நடக்கிறதோ சில விஷயங்கள் நமக்கு ஒத்துக்கொள்ள முடியறதில்லை, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை, நமக்கு அது நெகட்டிவா தோணும், ஆனால் நன்மை தான். அது எப்படி நன்மை அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல தான் புரியும். ஸ்கூல்ல டீச்சர் ஹோம்ஒர்க் ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் அப்படின்வா, அன்னைக்கு துக்கமா இருந்தது, இன்னைக்கு அதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு, வாசல்ல நில்லுன்னு நீல் டவுன் பண்ணுன்னு எல்லாம் அந்த காலத்துல வருத்தப்பட்டதெல்லாம் அந்த காலம் சந்தோஷமா தானே இருக்கு. காரணம் இல்லாமல் நமக்கு ஒரு காரியம் நடக்காது, அதை மட்டும் புரிஞ்சுப்போம். நமக்கு கெடுதல் எந்த விதத்திலையும் சம்பவிக்கிறது இல்லை. நம்ம முக்காவது அடுத்த வாழை கம்பேர் பண்ணி இது கெடுதல் இது நன்மை அப்படின்னு நம்மளா தீர்மானிக்கிறோம், நம்மளாதான் தீர்மானிக்கிறோம் இது கெடுதல் இது நன்மைன்னு. நமக்கு இன்னி வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே நன்மை ஒண்ணு மட்டும்தான், கெடுதல் நமக்கு சம்பவிச்சது இல்லை, சம்பவிக்க விட மாட்டான் பகவான். அதனால தாமாஜி பந்த் எல்லாம் நன்மைக்கே, நாகம் கர்த்தா சரி கர்த்தா, நான் பண்ணல சரி பண்றான். ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப், இந்த வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நம்ம சொல்றோம் காலம் மாறி போயிடுது, கலியுகம் மாறி போயிடுது, ஒன்னும் மாறல. காக்கா குருவிலாம் அதே மாதிரி கத்திண்டு அதே, நமக்கு கூட பரவாயில்ல, காக்கா குருவிக்கு இன்னும் மோசம். புறாவுக்கெல்லாம் பாருங்க மரமே இல்லை, பிளாட் எல்லாம் அது ஒரு கூடு கட்டின்னு உட்காந்துட்டு இருக்கு, நமக்கு அதுலயும் கோபம் வருது, மேல எச்சமா போட்டு இருக்கு, ஒரே அழுக்காயிடுறது, டிஸ்டர்ப் பண்றது, வீட்டை கூடு கட்டுறது, அங்க கொண்டு முட்டையே போடுறதுன்றோம், அதுக்கு எவ்வளவு அழகா ஃபிட்டஸ்ட் ஆஃப் த சர்வைவல் சொல்லும். மரம் இல்லையா ரைட்டு, இவா வீட்டு ஓரத்தை 400 ஓரத்தை கூடு கட்டிக்கிறேன், கட்டிக்கிறது ஒண்ணும் எவ்வளவுதான். எப்படி இருந்தாலுமே அந்த நீடு வந்து கொடுத்தா ஏதான ஒண்ணு பிடிச்சிருந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நிதானம் தாமாஜி பந்த் பகவான் வழி விடுவான். ஒரு 1000 கோடி வழி உண்டு வாழ்க்கையை வாழறதுக்கு, ஏதோ ஒரு வழிதான் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி கிடையாது. இந்த வழி இல்லைன்னா வேற புதுசா ஒரு வழி ஓபன் பண்ணி வச்சிருக்கான் பகவான் ஜம்னு. அவன் எல்லாம் பிரத்யேகமா பார்த்து 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 ஒவ்வொரு சமயத்தை அவனோட வாழ்க்கையை விட்டான், அவன் டேக் டைவர்ஷன் அவனா பிளான் பண்ணி டைவர்ட் பண்ணி விடுறான். அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல நாம எப்படி இருந்தா வாழ்க்கை நடக்குமோ அந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை வைக்கிறது அவனுடைய தர்மம், சந்தேகமே வேண்டாம். கை குழந்தைய எப்படி வச்சுக்கணும்னு அம்மாவுக்கு தெரியும் இல்லையா, அதே மாதிரி பகவானுக்கு நம்மளை நன்னா தெரியும். தாமாஜி பந்துக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, என் பாண்டுரங்கன் என்ன கைவிட மாட்டான், எனக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ அது பாண்டுரங்கனுக்கு தெரியும், என் பாண்டுரங்கன் எனக்கு நன்மை ஒண்ணுதான் பண்றான். பிரகலாதன் அவ்வளவு அழகா நம்பினான் இல்லையா, நம்மளா இருந்தா இவ்வளவு பக்தி பண்ணி இவ்வளவு நாமஜபம் பண்ணி கடைசியில பகவான் கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு, இரண்டே கஷ்டம் அவ்வளவு டார்ச்சர் பண்றான், ஒரு நாள் கூட பிரகலாதன் நாராயணன் கஷ்டப்படுத்துறானே அப்படின்னு சொன்னாதே கிடையாது. ஏன்னா நாராயணன் காப்பாத்திட்டு தானே இருக்கான்னு விட்டுட்டான். அந்த மாதிரி இந்த தாமாஜி பந்த் அப்பப்ப பண்டரிபுரம் போயிடுவார். சௌக்கியமா பக்தி பண்ணிட்டு பண்டரிபுரம் போகிறது, பாண்டங்களை தரிசனம் பண்றது, ஏகாதசி உபவாசம் இருக்கிறது, டெய்லி பஜனை பண்றது, ஆனந்தமா பூஜை பண்றது, ருட்டீன் கரெக்டா. அந்த கால தாட்கள்லாம் பார்க்கலாம், கரெக்டா காதல எழுந்துப்பா பூஜை பண்றது ரொம்ப ருட்டீனா போயிட்டு இருக்கும். ரொம்ப லைஃப் ரொம்ப அலட்டிக்கவே மாட்டான். அந்த காலத்துல பாருங்க, நம்ம தான் இன்னைக்கு ரொம்ப ஆம்பிஷியஸ்னு சொல்லிட்டு பேராசை பிடிச்சி பைத்தியம் பிடிச்சி அடைஞ்சிருக்கும். நன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த காலத்துல தான் பேராசை பிடிச்சிருக்கு நிஜமாவே. அந்த காலத்துல பெரிய கனவுகளே கிடையாது வாழ்க்கைலாம், வாழ்க்கையோட யதார்த்தத்தோட வாழ்ந்தான். நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் கணவன் அப்படி வரணும், மனைவி இப்படி வரணும் ஒரு கற்பனையும் பண்ணல, ஆனா சௌக்கியமா இருந்தா தெரிஞ்சு. இன்னைக்கு 1008 கற்பனை, 1008 பிளான், கடைசியில பார்த்தா ஒன்னும் புரியல, தான் பண்ணது சரியா தப்பான்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. வாழ்க்கையோட யதார்த்தம் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் விட்டான், அவன் பாத்துக்கு நடத்திட்டு போவான், கவலையே பட வேண்டாம். ஆச்சரியமா இருக்கு அந்த காலத்தை பார்க்கலாம். தாத்தா குட்டையா இருப்பார், பாட்டி நட்டையா இருப்பா, தாத்தா கணவரேன்னு இருப்பா, பாட்டி சக்கச்சவேன்னு இருப்பா, அழகா இருப்பான். அந்த ஜோடி அவ 10-15 குழந்தைகளை பெற்றுப்பா, எல்லா குழந்தைகளும் நன்னா வளரும். அது தீபாவளிக்கு டப்பா டப்பாவா பக்ஷணம் பண்ணுவா பாட்டிகள். இப்ப எல்லாம் கடையில வாங்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. வரும்போது அர வாங்கினா அன்னைக்கு அந்த காலத்துல சாப்பிடறதுக்கு ஆள் இருந்தா, அந்த காலத்துல எல்லாருக்கும் குடுக்கறதுக்கு ஆள் இருந்தா சாப்பிடுறது. இப்ப வாங்குறது 1/2 கிலோ வாங்குவோம், அதுலயே 1/4 கிலோக்கு மேல அடுத்தது கொடுத்துருவோம், மீதி சாஸ்திரத்துக்கு சும்மா வாயில் போடுறோம், அவ்வளவுதான். பார்த்தோம்னா எதையுமே நம்ம அனுபவிக்கிறதே இல்லை, எல்லாம் ஒரு ருட்டீனா ரிச்சுவல்ஸா போயிட்டு பாருங்க. அந்த காலத்துல பண்டிகைனாலே ஒரு குதூகலமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல தவசம்னாலே நல்லா இருக்கும், சாரதம் நாளே ஒரு கெட்டு கிடற மாதிரி இருக்கும், அப்பாவான ஒரு ஜாலியா இருக்கும். குழந்தைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு கசின்ஸ் நினைச்சுனாலே, இந்த கசின்ற வார்த்தையை 20-25 வருஷமா தான் உள்ள நுழைஞ்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி கசின்ற வார்த்தையே கிடையாது. சித்தப்பா பசங்க பெரியவா சொல்ல, என்னோட அண்ணா, என்னோட தங்க, என்னோட தம்பி இப்படிதான் பேசுவோம். இப்பதான் இந்த கசின் பிரதர், கசின் சிஸ்டர், நீ எல்லாம் அண்ணாங்கட்டி இப்பதான் நுழைஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் ஒரு குடும்பம் தான். அது நிஜமாவே ஒரு அழகான ஒரு காலகட்டம். இந்த காலத்து குழந்தைகளை பார்த்தா பாவமா தான் இருக்கு, கோபமா வரல, சத்தியமா சொல்ல பாவமா இருக்கு. எல்லா பக்கமும் டென்ஷன், மண்ல ஓடி ஆடி விளையாட முடியறது இல்ல, மழையில நனைய முடியறது இல்ல, முட்டிக்கால் பேந்துக்கிறது இல்ல, மண் எடுத்து அப்பிக்கிறது இல்ல. பெருசா அந்த காலம் அடிபட்டு அவனை டாக்டர் போய் பாரு, ஜெர்மலாஜிஸ்ட் பாரு, எல்லாத்துக்கும் ஒரு டாக்டர் ஓடுறது. எங்களுக்கு தான் தெரியும், டாக்டர் அழிச்சுட்டே போக மாட்டான், ரொம்ப ஜுரம் வந்து விடுத்தா பாட்டி தான் கஷாயம் கொடுப்பா, அப்படி இருந்தாலும் படுத்துருப்போம், கஞ்சியை கொடுப்பா, பார்லி கஞ்சியை கொடுப்பா, இப்படியே காலத்தை ஓடிட்டு போயிட்டு இருப்போம். இன்னைக்கு டாக்டர் ஓட்டுன்னு சொல்றாரு, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணு வித்தியாசமே கிடையாது. நிறைய விஷயங்கள் தேவையில்லையாம பண்ணிட்டு இருக்கோம். தாமாஜி பண் ரொம்ப அழகா ரிலாக்ஸ்டா ஒரு வாழ்க்கை, உங்க வாழ்க்கை ரிலாக்ஸா தான் போயிட்டு இருக்கு. மனசு நீ எத்தனை இதுல இருந்தாலும் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். சரி, இவ்வளவு பேருக்கு சமைக்கணும், இவ்வளவுதானே, அதே மனுஷா அதே ரொட்டி. பாம்பேல கேட்க, பாம்பே போனா கேட்கவே வேண்டாம், எப்படி ரோட்டி சப்ஜி, இது பெருசா யோசிக்கிறது ஒன்றும் கிடையாது, அவ்வளவுதான். திருப்பி ஏதாவது சாம்பார் ரசம் குழம்பு இவ்வளவுதான், இதுக்கு மேல வேற என்ன பண்ண பொருள், திரும்பி திரும்பி ஒரு மோருகா ஒரு ஊருகா, இதுக்கு என்னத்துக்கு சமையலுக்கு டென்ஷன், திருப்பி திருப்பி அதே பாஸ், அதே வேலை, அதே கஸ்டமர் சர்வீஸ், அதே நம்ம சொல்ல சொல்ல லேட்டா வரக்கூடிய வேலைக்காரி, இவ்வளவுதானே. நம்ம எவ்வளவு சொன்னாலும் லேட்டாவே வரப்போறா, நம்ம என்னைக்கு ஆட்டில் வேலை இருக்கு சொல்லுவோம் அன்னைக்கு லீவ் போட போறா, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இது புதுசே கிடையாது. சரி, இது இவ்வளவுதான் ஒதுக்கிட்டு இதோட வாழ பழகிக்கணும், அவ்வளவுதான். இதை எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டோம், தெரியறதும் எத்தனை சொன்னாலும் கேட்கல, சரி விட்டுருவோம், அவ்வளவுதானே. நீங்க ஆனா உங்களை வருத்திக்க கூடாது. நம்ம எல்லாரும் சுத்தி இருக்க பல விஷயங்களை மாத்தத்துக்கு முயற்சி பண்ணி நம்மளை நாமளே வருத்திக்கணும், இது இவ்வளவுதான், இதோட எப்படி வாழணும் இதுதான் தெரிஞ்சுக்கணும். ரோஜா செடியில போய் ரோஜா பிரிக்கணும்னா முள் இருக்கும், ஜாகிரதையா பிரிக்க தெரிஞ்சுக்கணும். இந்த பாழா போன ரோஜா செடியில முள்ளு குத்தி எடுத்தா முள் அங்கதான் இருக்கு, நம்ம தான் ஜாகிரதையா ரோஜாவை பிரிக்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்தந்த விஷயங்கள் இவ்வளவுதான். அயன்காரங்கிட்ட கொடுத்தா அவன் 4 நாள் தரமாட்டான் அப்படின்னா நம்ம 8 நாள் பிளான் பண்ணிக்கணும். நம்ம கொடுக்கும்போதே நெட்டு நெட் கொடுத்து நாளைக்கு ஊருக்கு போறேன் கொடுன்னா நமக்கு டென்ஷன் தான், அவன் இப்படிதான் தெரிஞ்சுடுத்தோம்னோ. அப்ப இவன் கொடுத்தா 2 நாள் கழிச்சு தான் தருவான்னா நம்ம 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆயிடும், இவ்வளவுதான். நம்ம ஆட்டிடியூட் மாத்திட்டோம்னா பல விஷயங்கள் தானாவே மாறும். ஒரு சயின்டிஸ்ட் ரொம்ப அழகா சொன்னார், அவர் சொன்னார், எனக்கு 10 தடவை ஜெயிக்கணும்னு ஆசை, ஆனா ஒவ்வொரு தடவையும் 10 தடவை முயற்சி பண்ணா நான் 1 தடவை தான் ஜெயிச்சேன். அப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சு, என்னடான்னா நான் 10 தடவை ஜெயிக்கணும்னா 100 தடவை முயற்சி பண்ணும், எவ்வளவுதான், சிம்பிள் ஆட்டிடியூட். ஐயோ நான் ஜெயிக்கலையே இல்லை, 100 முயற்சி எவ்வளவுதானே, எனக்கு வேண்டிய 10 ஜெயம், 10 வாட்டி எனக்கு சக்சஸ் வேணும்னா அப்ப என்னோட கெப்பாசிட்டி 10 to 1, 10:1, அப்ப 100 to 10 தானா வந்துடும், எவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் லாஜிக், எந்த ஒரு விஷயமுமே ரொம்ப சிம்பிள், ரொம்ப அழகா. அந்த காலத்துல பெரியவா ரொம்ப சிம்பிளா வாழ்ந்தா, பெருசா பேராசை கிடையாது. நான் தெரிஞ்ச எங்க பாட்டிலாம் கேட்டா பொழைச்சு கடந்தா பாக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளா, அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கோம், பழச்சு கிடந்தா பார்க்கலாம் அவ்வளவுதான், வேற வார்த்தையும் சொல்ல மாட்டோம், பழச்சு கிடந்தா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் லைஃபோட ரியாலிட்டி இவ்வளவுதான், ரைட் இருந்தால் பாத்துக்கும், பழச்சு கிடந்தா அடுத்தது பாத்துக்கும் அப்படின்னு. தாமாஜி பந்த் அந்த மாதிரி சிம்பிளா வாழ்ந்துட்டு இருந்தா, பாண்டுரங்க தியானம், பந்தரிநாதனுடைய நாமஜபம், பஜனை, குடும்பம், மனைவி, குழந்தைகள், ஊர்ல பேரு, நிம்மதியா வாழ்க்கை தோணும் பொழுது பண்டிரிபுரம் போவார், பாண்டுரங்க தரிசனம் பண்ணுவார். ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப், ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி லைஃப் அவ்வளவுதான். ஆனா மனசு முழுக்க அந்த பகவத் தியானம். பக்தி பண்றதா ஒரு பெரிய கஷ்டமான டஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் கிடையவே கிடையாது, பெரியதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ரிச்சுவல்ஸ், என்ன உங்களுக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் பழகி இருக்கோ அதை பண்ணுங்க. உங்க குல வழக்கம் சிலதெல்லாம் உண்டு, அதை பண்ணிட்டு போங்க அவ்வளவுதான். அதுக்கு போய் டென்ஷன் எடுத்துக்க வேண்டிய என்ன இருக்கு, இருக்க போறதே 100 வருஷம், 100 வருஷத்துக்கு நம்ம தைரியம் கிடையாது வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் பண்ணா கிளம்பலான்ற நம்ம எல்லாருமே இருக்கும். 100க்குள்ள சத்தியமா தைரியம் யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு 100 வயசும் ஆகணும் ஆசைப்பட்டு எனக்கு தெரியும் 2-3 ஜீவன் தான் நான் பார்த்திருக்கேன். அது எல்லாமே முடிச்சவங்க பேக்கப் பண்ணா கிளம்பின் பண்ணிட்டே இருக்கிறதான் ஓடிட்டு இருக்கும் எல்லாருமே மனசுல, அவ்வளவுதான். அப்ப அதுல 50 வருஷம் தூக்கத்துல போக போறது, பாதியும் உறங்கி போகும் அப்படின்ற ஒரு ஆழ்தான் நிச்சயமா. தூங்கும் போது டென்ஷன் நமக்கு எப்படின்னா, தூக்கம் வந்து தூங்குறது விட மணி 10:30 தூங்கணும், கதை 4:30 வச்சுக்கணும். இந்த லாஜிக் எனக்கு இன்ன வரைக்கும் புரியல, புரியாத ஒரு லாஜிக். 10:30 படுத்து அப்பதான் 4:30 எழுந்துக்க முடியும். இது 10:30 பிரச்சனையே இல்ல, அவ்வளவுதான் திமாக். இது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவ்வளவுதான், இங்க கராப் ஆச்சுன்னா எல்லாம் கராபு தான், எல்லாம் இங்கதான். அதே ஆத்த யாரா சொந்தக்கார வேண்டப்பட்ட வந்தா 1 மணிக்கு முடிச்சுட்டு இருப்போம், 2 மணிக்கு முடிச்சுட்டு இருப்போம், 5 மணிக்கு ஃப்ரெஷ் ஆகுது வேலை பண்ணும். அவ ஊருக்கு போனா 5 நாள் தூங்கிட்டே இருப்போம், போன வாரம் தூங்கவே இல்லை. அப்ப மனசு தானே, அப்ப வந்தவா நாள் பிரச்சனை இல்லை, நம்ம உடம்புல பிரச்சனை இல்லை, மனசு. நமக்கு வேணும் அப்படின்னா 12 மணிக்கு முழிக்க முடியும், காத்தால 2 மணிக்கு எழுந்துக்க முடியும், சந்தேகமே வேண்டாம். இப்ப ட்ரெயின்ல எல்லாம் போவோம், ஒரு அலர்ட்டாவே தூங்கிட்டு இருப்போம், அடுத்த நாள் காத்தால போவோம், இன்டர்வியூ இல்லாட்டி யாராவது போனோம்னா கல்யாணத்துக்கு போவோம், பிஸியா கல்யாணத்துல காலங்காத்தால போய் இறங்குவோம், நைட் ஒழுங்கா தூங்கிருக்க மாட்டோம், அவளை பார்ப்போம், சொந்தக்காவளை பார்ப்போம், பேசுவோம், எங்கேயாவது படுத்துவோம், எப்படியோ பல் தேய்ப்போம், ஏதோ குளிப்போம், ஏதோ ட்ரெஸ் பண்ணிப்போம், சாப்பிடுவோம், எல்லாரும் சிரிப்போம், திருப்பி சாயங்காலம் வண்டி ஏறுவோம், வந்துடும். அப்ப அந்த உற்சாகம், மனசுக்குள்ள உற்சாகம் இருந்ததுன்னா, உற்சாகம் இருக்கும் பொழுது நம்மளால எல்லாத்தையுமே சாதிக்க முடியாது. தாமாஜி பந்த் அந்த மாதிரி உற்சாகம் இருக்கு. திருப்பி திருப்பி இன்னும் கதைக்கே போக நினைக்காதீங்க, அந்த மென்டல் ஆட்டிடியூட் தான் முக்கியம். பக்த சரித்திரத்துல இந்த ஆட்டிடியூட் நமக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம், ஆட்டிடியூட் தான் ப்ராப்ளம், கதையே கிடையாது, எல்லாமே ஆட்டிடியூட். நம்ம எல்லாருமே ஆட்டிடியூட் கொஞ்சம் கொஞ்சமா மாற 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 பல விஷயங்கள் தானாகவே சாதகமாகிடும். நம்ம ஆட்டிடியூட் ப்ராப்ளமா இருக்கிறதுனாலதான் நமக்கு சாதகமான பல விஷயங்கள் கூட நமக்கு பாதகமா தெரியாது. அதனாலதான் ஆண்டாள் சொல்றான், நானே தான் ஆயிடுக, என்னாலதான் பிரச்சனைன்னு அவர் சொல்ற ரொம்ப அழகா. தாமாஜி பந்த் அப்படி அழகா வாழ்ந்துட்டு இருக்கார். பண்டிரிநாத தியானம், டெய்லி பூஜை ருட்டீன், வேலைக்கு போகிறது, வேலையிலும் டென்ஷன்லாம் உண்டு. சில பேர் பணம் கொடுத்தா, சில பேர் கொடுக்க மாட்டா, நான் எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்படி டேக்கிள் பண்ணும், அவ்வளவுதானே. எல்லாமே ஒரே ருட்டீனா போயிடுச்சு, உங்களுக்கே வெறுத்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது புதுசா வரணும், திடீர்னு சொல்லாம கொள்ளாம விருந்தாளி வரணும், அது ஸ்திரீகள் பார்க்கணும், யாராவது சொல்லாம கொள்ளாம விருந்தாளி திடீர்னு சமையல் பண்ண பாருங்க, தி பெஸ்ட் சமையல் அன்னைக்குதான் இருக்கும். 1008 புஸ்தகத்தை படிச்சு பல பேர்கிட்ட கேட்டு ஆசி ஆசியா பண்றதெல்லாம் ஏடா கூட மாதிரி தான் இருக்கும். இந்த திடீர்னு திடீர்னு ஒரு சமையல் பண்ணுவோம், யாரா வந்துட்டான அவசரத்துக்கு ஒரு திடீர்னு ஒரு குற்ற சமைப்பா, தக்காளி இருக்காது, புளி இருக்காது, எதையோ ஒண்ணு கரைச்சி ஒரு ரசம் வைப்பா, ஆஹா ஓஹோ அப்படின்னு ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிளசண்டா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம ரொம்ப பிளான் பண்ணும்போதுதான் பத்தலாம் கெட்டு போயிடும். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஓவரா பிளான் பண்ற விஷயங்கள் தான் ரொம்ப சொதப்புது. இங்க சொதப்புற விஷயம் எல்லாம் ரொம்ப ஓவரா பிளான் பண்ணிருச்சு. அழகா சிம்பிளா பிளான் பண்ணிட்டு கரெக்டா போகும்போது கிளீனா நடக்கும் விஷயங்கள். தாமாஜி பந்த் அவர் மனைவி ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு இருக்க, அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு டெய்லி அவர் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவா, நிறைய பேர் வருவா, யாரா பன்றீபுரம் போறா, வார்க்கரி சம்பிரதாயத்துக்கு போறா, போறான்னா டெய்லி அவளுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டுதான் சாப்பிடுவார். அப்படி ஒரு வழக்கம் வச்சுட்டு இருந்தான், ஏதோ ஒரு வழக்கம். நமக்கு ஒரு குல வழக்கம், குல தர்மம்லாம் உண்டு இல்லையா. இப்போ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுத்து, திடீர்னு படம் ஏன்னு சொல்ல முடியாது, சோமாலியா தான் பெரிய பஞ்சம், திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல தண்ணியே இருக்காது, ஒரு இடத்துல வெள்ளத்தினாலே பிரச்சனை வரும், நிறைய உண்டு இல்லையா உலகத்துல. இது நேச்சுரல் கலாமிட்டிஸ், இது ஃபார்எவர் இருந்துட்டுதான் இருக்கும், இது மாற்ற முடியாது. அதனால ஜெகத் மித்யா அப்படின்னார் சங்கர். சங்கர் ரொம்ப அழகா சொல்லிட்டார், ஜெகத் மித்யா, இது ஒரே மாதிரி அழகா ஸ்டாண்டர்டைஸா பர்ஃபெக்டா எல்லாம் போகாது, இத நம்பாது, இது எப்படி வேணா அப்படி கேட் ஆன் த வால் பொசிஷன் தான், மதில் மேல் பூனை இப்படியும் குதிக்கும் அப்படியும் குதிக்கும், இது எந்த விதத்துல போகும் தெரியாது. ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம், பிரம்மம் சத்தியமானது, ஜெகத்தை நம்பாதே. இது நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கா மாதிரி நாளைக்கு இல்லை. இதான் உலகம். திடீர்னு ஒரு பெரிய வறட்சி வந்துடுத்து, பஞ்சம் வந்துடுத்து. ஆனா இவரெல்லாம் பெரிய பொசிஷன்ல இருக்கிறதுனால தானியங்கள்லாம் இருந்தது அழகா டெய்லி, அதையும் தாண்டி சில பேருக்கு அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு நடத்திட்டு இருந்தார். ஒரு நாள் அழகா ஒரு வீட்டு வாசல் வழியா ஒரு பிராமணர் போறார். அப்படியே ரொம்ப டயர்டா குச்சேலன் மாதிரி போறார். குச்சேலன் அப்படின்னா கந்தலாடை உடுத்தினவன் பேர். அவர் பேரே குச்சேலன் இல்லை, அவரோட பேர் சுதாமா. பல இடங்கள் பார்த்தா எல்லாம் காரண பெயர் தான். இன்னைக்கும் ராமச்சந்திர மூர்த்தியோட அப்பா பேர், ஒரிஜினல் பேர் யாருக்குமே தெரியாது. தசரதன்றது காரண பெயர் தான். பத்து திசைகள்லயும் ரதம் ஓட்ட தெரிஞ்சதுனாலே தசரதன்னு பேர். பல விஷயங்கள் காரண பெயர் தான். ஜானகி அப்படின்னா ஜனக குமாரத்தி, அதனாலே ஜானகி. ஜானகினா சீதாதான் அர்த்தம் இல்ல, ஊர்மிளாவுக்கும் ஜானகின்னு பேரு. மைத்திரின்ற பேரு சீதாக்கு மட்டும் கிடையாது, ஊர்மிளாவுக்கும் உண்டு. மிதிலா தேசத்தினுடைய ராஜகுமாரி, அதனாலே மைத்திரி. எல்லாமே காரண பெயர்கள் தான். நிறைய விஷயங்கள் எல்லாம் காரண பெயர்கள் தான். இப்ப ஃபாரின்லாம் பாக்கலாம், ஜான் ஒன் ஜான் டூ அப்படின்னா அந்த மாதிரி நம்ம இல்ல கிடையாது. ஆனா எல்லாம் காரண பெயர் தான் ஆச்சரியமா. அந்த மாதிரி ஒரு பிராமணர் அப்படியே கந்தலாட விடுத்துண்டு அப்படியே எலும்பும் தோலுமா அப்படியே நிக்கடா. ஒரு வீட்டு வாசல்ல வாங்கோ சாப்பிடலான்னு அப்படியே ஆசையா ஓடி வர. அவர் அழகா வந்தார், தலைவாழை இலை போட்டு ஜோரா சாப்பாடெல்லாம் பரிமாறணும்னு கையில சாதம் எடுத்தார். சாப்பிட போனவர் ஓன்னு அழறார். உடனே தாமாஜி பந்த் கேட்டார், என்னாச்சு ஏன் அழறல், சாப்பிடும்பொழுது எது கலரேல் அப்படின்னு. அவர் சொன்னார், இல்ல என் மனைவி குழந்தைகள்லாம் நாலு நாளா கொலை பட்டினி, எங்கேயாவது எல்லாருக்கும் ஏதாவது கிடைக்குமான்னு நான் தேடிட்டு வந்தேன். இப்ப நீங்க கூட்டு சாப்பாடு போட்டுட்டு இத சாப்பிடும்போது எனக்கு அவ முகம் ஞாபகம் வரது. அது எப்பவுமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவான. இப்ப தாத்தா பாட்டிகள்லாம் எங்கேயாவது கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போவா, அந்த இலையில லட்டோ ஜிலேபியோ போட்டுருவா. பேரனுக்கு பிடிக்கும்னா ரக்கமே படாம எடுத்து வச்சுருவா. இத்தனை பேர் பந்தியில உட்காந்துட்டு இருக்காளு, கவலையே படமாட்டான். ஆ, இது பேரனுக்கு பிடிக்குமே எடுத்து வச்சுப்பா. பக்கத்து இருக்கு அப்படி பாப்பா, இல்ல என் பேரனுக்கு பிடிக்கும், வருத்தமே படமாட்டா. நமக்கு பிடிச்சதா, நமக்கு அபிமானத்துக்குரியவான்னா அவளுக்காக எந்த எல்லையவனா கடப்போம், எத்தனை வேணா வெக்கத்தை விடுவோம். இது நம்முடைய ஸ்வபாவம். சில இடங்கள்ல விட நமக்கு வெக்கம் வரும், மத்த எல்லா இடத்துலயும் நமக்கு வெக்கம் வரவே வராது, சந்தேகமே வேண்டாம். அந்த மாதிரி இவர் சொல்றார், அன்னம் இல்லாம இருக்கா, இந்த அன்னத்தை பார்த்தா எனக்கு அவ முகம் ஞாபகம் வந்துடுத்து, அவளை விட்டுட்டு இப்படி நான் சாப்பிடுறேனே மனசு கேட்கலே அப்படின்னு. அதனால தான் குடும்பம்ன்றது வசத்தின்ற பெரியவா, கிரகஸ்த தர்மம். ஏன்னா ஆத்து நிறைய சண்டை நடக்கும், ஆத்துக்கார ஆத்துக்காரிக்கு சண்டை நடக்கும், பெரியவா சின்னவாளுக்கு சண்டை நடக்கும். ஆனா சாப்பிடும்போது யாராவது சாப்பிடலன்னா மனசு கேட்காது, இல்லை சாப்பிடலாம். இப்ப குழந்தைகள் அதை வச்சுட்டே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவேன், சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு. ஆனா அவங்க நன்னா தெரியும், அம்மா கெஞ்சியாவது சாப்பாடு போட்டுருவா அப்படின்னு. தானா சுவாவம் அது, சாப்பாடும் வரும்போது தானாவே சேர்ந்துரும். அந்த காலத்துல கூட்டு குடும்பத்தை பார்க்கலாம், டெய்லியதான ஒரு சண்டை நடக்கும். சாப்பாடு வரும்போது எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவா. ஏன்னா அண்ணன் தான் நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கு. அண்ணாத் பவந்தி பூதான். உலகம் முழுக்க நீ 1008 கல்ச்சர் இருக்கு, பலவிதமான லைஃப் ஸ்டைல் இருக்கு. இத்தனையும் தாண்டி பீசா எங்கேயோ பண்றது, அதுக்கு நமக்கு சம்பந்தமே. ஆனா பீசான குழந்தை பிடிச்சுதான் செய்யறது. மகாராஷ்டிரி இட்லினா பிடிச்சிருக்கு, வடா பாவனா சவுத் இண்டியன் பிடிக்கதான் செய்யறது. சாப்பாடு தான் நிஜமாவே உலகத்தை ஒன்னு சேர்த்து வச்சிருக்கு. ஐஸ்கிரீம் எங்கேயோ பண்றான், சாக்லேட் எவனோ பண்றான், சிப்ஸ் எவனோ பண்றான். ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு எல்லாம் என்ன அழகா ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கு பாருங்க. நிஜமாவே உலகத்துல அன்னம் மட்டும் இல்லைன்னா அடிதடி தான், அன்னத்துக்கு தான் அடிதடியும், ரெண்டுமே உண்டு. அன்னத்தினாலதான் உலகம் சேர்ந்திருக்கு, அன்னத்தினாலதான் பிரச்சனையுமே. அன்னாத் பவந்தி பூதானி. அந்த மாதிரி இவர் சொல்றார், இந்த அன்னம் குடும்பத்தை நினைக்க வச்சு கொடுத்து. அப்ப தாமாஜி பந்த் சொன்னார், கவலையே படாதீங்கோ, நீ நன்னா சாப்பிடுங்கோ, உங்க குடும்பத்துக்கு வேண்டிய தானியத்தை நான் கொடுக்கறேன், நீங்க ஊருக்கு எடுத்துன்னு போய் சௌக்கியமா இருங்கோன்னுட்டார். உடனே பிராமணருக்கு பரம சந்தோஷம், கட 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 கடகடன்னு சாப்பிடுறான். பசிதான் நிஜமாவே. அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரித பிராண அபான சமாயுக்த பசாம் எண்ணம் சதுர்விதம். பகவான் கீதையில சொல்றான், வைஸ்வானரன்ற பசியாக எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். உள்ளுக்குள்ள பகவான் தான் பசியா இருக்கான். பசியும் நானே, பசிக்கு உணவும் நானே, அதன் ஜீரணிக்கும் தன்மையும் நானே. அந்த மாதிரி பசி கடகடகடகடகடன்னு சாப்பிடுறா, பசி வந்தால் பற்றும் பறந்து போகும். பத்து இல்ல பற்று, பற்றுனா எல்லார் மேல இருக்க ஆசையும் விட்டு போயிடும். காந்தாரி இந்த 100 குழந்தைகளை இழந்துடுறா. அப்ப பகவான் வந்து சொல்றான், வா காந்தாரி நடந்து நடந்தாச்சு வா சாப்பிடு. காந்தாரி கத்துறா, போ போ என் பிள்ளைகளோட இப்படியே நான் உசுர விடுறேன் அப்படின்னு. எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறா. கிருஷ்ணன் சொல்ல, ஒன்னும் கவலைப்படாதீங்கோ, எல்லாம் தானா சரியா இருந்துடுறான். கொஞ்ச நேரத்தை அவளுக்கு பசி வந்துடுறது. பசி 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 பசி, என்ன பண்றதுன்னு தெரியல. பாக்குற ஏதாவது கிடைச்சா தேவையான எல்லா பக்கமும் ஏதோ இருக்கு. அப்ப ஒரு மரத்துல ஒரு மாம்பழம் மட்டும் தொங்கிட்டு இருக்கு. சில இடங்கள்ல ஒரு மாமிசம் தொங்கிட்டு படி கூட காண கிடைக்கிறது. உடனே அவள் பாக்குறாளாம், இப்படியா எட்டரை எடுக்கலாம் எடுக்கலாம், எவ்வளவு ட்ரை பண்ணா முடியலையா. கடைசியில நிறைய பணங்கள் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு பணத்தையா எடுத்து போட்டு எடுத்து போட்டு எடுத்து போட்டு அது மேல ஏறாளாம். கடைசியில அவ எடுத்து போட்ட பணம் எல்லாம் இவ பசங்களோட பணங்கள். அது மேல ஏறி அந்த பழத்தை பிரிச்சு அப்படி சாப்பிட்டாலும் பகவான் வந்து கையை பிடிச்சானா, என்னமோ எல்லாத்தையும் விடமாட்டேன்னு சொன்னியே, கிருஷ்ணா பசி முடியலடா அப்படின்ட்டோம். அதான் பசிதான் சத்தியம் உலகத்துல, அது எல்லாமே ரெண்டாம் பட்சம் தான். பசிதான் இன்னைக்கும் நேர்மை நியாயம். நம்ம எல்லாம் ஓரளவுக்கு ஒழுங்கா இருக்கோம்னா பசிதான். பசிக்கு உணவு வேணும்ன்றதுக்காக தான் நேர்மையா இருக்கும், நியாயமா இருக்கும், சத்தியமா இருக்கும், தர்மத்தோட இருக்கும். சமத்தா வெயிலோ மழையோ டிராபிக்கோ ஆபீஸ் போறோம்னா பசிக்கும் போது சாப்பாடு புவா வேணும். அதுக்குதான் ஆபீஸ்ல என்ன டென்ஷனா இருந்தாலும் ராத்திரி 1 மணி வரைக்கும் வேலை பண்ணுவோம். வேலை என்ன ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஒர்க்கிங்னா கூட சரி, எதையோ போய் தொலைவோம் அப்படின்னு ஓடுறோம். அப்படின்னா 3 வேளை ஆகாரம் கொடுத்து ஆகணும். இந்த பிராமணர் நன்னா சாப்பிட்டா, சாப்பிட்ட உடனே அழகா அவருக்கு 2 மூட்டை தானியத்தை கொடுத்தார். நல்லா அரிசி எல்லாம் கொடுத்து பருப்பெல்லாம் கொடுத்து கூட 2 வேளைக்காரனையும் இவரை கொண்டு போய் பண்டிரிபுரத்துல விடுங்கன்னு சொல்லி வண்டி மாட்டை உட்கார வச்சார். அவர் சொன்னார், நிச்சயமா மறக்க மாட்டேன், ஆயுஷ் முழுக்க உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போறார். பண்டிரிபுரத்துக்குள்ள இந்த வண்டி நுழையிறது ரொம்ப சந்தோஷம். அப்பா ஆடா பிரச்சனையே இல்லை, ஒரு 5-6 மாசத்துக்கு வேண்டிய தானியம் இருக்கு, சௌக்கியமா இருக்கலாம், எல்லாம் பாண்டரங்கன் கிருபை அப்படின்னு ஆனந்தமா. அப்பா ஆடா எதுவுமே இல்லையே நினைச்சார். பகவான் ஏதோ ஒரு வழி காட்டிட்டான். சத்தியமா பகவான் ஏதோ ஒன்று காட்டிட்டே இருப்பான் வழி. அழகா வந்துட்டார் பண்டிரிபுரத்துக்குள்ள. வந்தா வண்டியில தானியங்கள் போகிறது நிறைய பேர் பார்த்தா, ஆஹா இந்த பஞ்சத்துல இவருக்கு வண்டியில இவ்வளவு தானியம் கிடைக்கிறதேன்னு பார்த்தா பசி. அவாவா வந்தா அடிச்சு பிடிங்கிண்டா எல்லாத்தையும் எடுத்துட்டா. இவர் பார்த்தா இப்பதான் கிடைச்சதுன்னு நினைச்சார். கிடைச்சது பார்த்தா திடீர்னு அதான் உலகம், ஒண்ணும் புரியாது நமக்கு வாழ்க்கையில எதுவுமே இப்படிதான் ஸ்திரம் இல்லை. என்னடா அது கிடைச்சதே நினைச்சார். அதுக்குள்ள எல்லாரும் வந்து பிடிங்கிட்டு போயிட்டா. ஓன்னு அழுதுன்னு ஓடி வர திருப்பியும் தாமாஜி பந்துடைய வீட்டுக்கு, மங்கள வீடுக்கு வர ஓடி வந்தார். தாமாஜி பந்த் என்ன ஆச்சு அப்படின்னு, இந்த மாதிரி நீங்க கொடுத்த என்னோட விதி பாருங்க எல்லாரும் பிடுங்கினுட்டா அப்படின்னா. தாமாஜி பந்த் கண்கள்ல கண்ணீர் ஒழிஞ்ச, ஐயோ அவ்வளவு பசியா, கவலையே படாதீங்கோ, யாருக்கெல்லாம் வேணுமோ அவளெல்லாம் வர சொல்லுங்கோ, உங்களுக்கும் தடையினுட்டா. திரும்பியும் போய் அவர் எல்லாரையும் கூட்டு வர நிறைய பேர் வந்துட்டா. கேட்டு விஷயம் தெரிஞ்சுண்டு அத்தனை பேரும் வர, அத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுத்து நிறைய பேருக்கு எல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு தாமாஜி பந்த். அவராத்த ஸ்டாக் வச்சிருப்பாரு இல்லையா, ஒரு ஸ்திதியில அந்த ஸ்டாக்கும் தீர்ந்து போயிடுத்து. ஆனாலும் ஜனங்களும் மங்கள வீடு போனா சாப்பாடு கிடைக்கும், தானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிண்டு வந்துடுறார்கள். வர 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 ஒரு ஸ்திதியில இத்தனை பேருக்கு எப்படி கொடுக்கறதுன்னு அவருக்கு தெரியல. அப்ப இந்த ராஜாவுடைய பண்டார் இருக்கும் இல்லையா, அந்த குடோன் எல்லா தானியங்களும் சேமிச்சு வைப்பாள், அதுக்கு இவர் தான் மெயின் இன்சார்ஜ். பார்த்தா அந்த குடோனை திறந்து எல்லா தானியத்தையும் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கணும், வாங்கல, ஐயோ பசியில வராளே ஜனங்கள்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த ஒரு வாத்சல்யம் தானே, ஐயோ இல்ல கஷ்டப்படுறாளே பசியில துடிக்கிறாளே அப்படின்னு. இந்த திருநாயில பசியில அப்படி எலும்பு தோலுமா இருந்தா நமக்கே தாங்க முடியாது, 2 பிஸ்கெட்டை போடுவோம், அந்த 2 பிஸ்கெட் போட்டுருவோம், அது தெரிஞ்சு நம்ம நமக்கு கருணை இருக்கு டெய்லி நம்ம பக்கத்துலயே அந்த வீண சொல்றத ஒரு கத்துக்கத்தும். இந்த பாம்பேல நான் பாத்துக்க, டோம்பிவெளியில மனுஷாளுக்கு ஈக்குவலா நாயும் இருக்கும், அத்தனை கூட்டம் இருக்கும். ஸ்டேஷன்ல ஒரு 1000 பேர் நடக்கணும், 500 நாய் கூட்டம் நடந்துட்டே போகும். அப்படி எல்லாம் நல்லா கொழுக்கும் முழுக்கும் சௌக்கியமா வடா பாவெல்லாம் சாப்பிட்டு, அது நன்னா தெரியும் யார் யார் வடா பாவ கொடுப்பா, யார் யார் பிஸ்கட் கொடுப்பா, என்ன டைம் வருவா, பர்ஃபெக்டா அவ பக்கத்துல வந்து நிற்கும் சாப்பிட்டுட்டு போகும் கரெக்டா. அப்படி நல்ல பழக்கம் உண்டு, ஜம்முன்னு எல்லாம் பண்ணும். எல்லா ஜீவனுக்குமே பசி தானே, பசி 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 பசிக்கு தானே. அதனால அழகார் எல்லாம் கொடுத்துட்டார். இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார் மசூந்தார் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தார் இதுதான் சான்ஸ் இவரை பொசிஷன் விட்டு கீழே இறக்கிறதுக்கும் ராஜா கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கும் நம்ம அந்த இடத்தை அடையறதுக்கும் இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட்னு சொல்லி அழகா ராஜாவை கடுதாக செய்துட்டார். ராஜா உங்க பர்மிஷன் இல்லாம இவர் பாட்டுக்கு சேர்த்து வச்சிருக்க தானியங்கள் எல்லாம் எடுத்து கொடுக்கறார், ஜனங்கள்லாம் அள்ளிண்டு போறா, அவ்வளவு நஷ்டம் ஆயிடுறது, ராஜாங்கத்துக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு எழுதி அனுப்பிட்டார். ராஜா முஸ்லீம் ராஜா பேதர்ல இருக்கான், இப்படிதான் இப்ப சொன்ன அந்த இடத்துக்கு இருக்கான். பார்த்தான் கோபம் வந்து அதென்ன பர்மிஷன் கேட்காம இவருக்கு தோன்றத பண்றது சரின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பிட்டான். அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு நேர தாமாஜி பந்த் அரெஸ்ட் பண்றதுக்கு ஆட்கள் வந்துட்டார்கள். வந்தாச்சு தாமாஜி பந்துக்கு தெரிஞ்சு கொடுத்து, நிச்சயமா ராஜா விஷயம் போயிருக்கு, யார் போயிரு பண்ணிருப்பா எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு கவலையும் படல, நான் இந்த கர்மா பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆப்போசிட் அண்ட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் உண்டு இல்லையா, தேர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் எல்லாத்துக்குமே உண்டு. அதே ஒரு சயின்டிஸ்ட் சொன்னா ஒத்துக்கிறோம், நம்ம கர்மான்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறோம், அதுதான் கஷ்டமா இருக்கு. சனாதனமான தரம் அதுக்கு கர்மா, பிராரப்த கர்மா, பூர்வ ஜென்ம கர்ம வினைனா அது எப்படி? பூர்வ ஜென்மத்தை நான் என்ன பண்ண எனக்கு ஞாபகம் இல்லையா, சந்தோஷப்படுங்க, அதுவும் ஞாபகம் தான் இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி. ஏன்னா இப்ப யாரோட எல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவான்னு கொஞ்சிட்டு இருக்கோமோ அவெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் வேண்டாதவளா இருந்திருப்பா, அவளோட சண்டை போட்டு சண்டை போட்டு அவளை நினைச்சு உச்சல விட்டு திரும்பி அவா கிட்டேயே மாத்திட்டு இருப்போம். பூர்வ ஜென்மத்தில் அவள் பண்ண டார்ச்சர்லாம் தெரிஞ்சிடும்னா விட்டு குத்துதான் வீட்டுல, தெரியாத வரைக்கும் ஏதோ எங்க அதிகாரி, என் மனைவி, என் குழந்தைகள், என் குடும்பம்னு சௌக்கியமா போயிட்டு இருக்கு. பகவானுடைய பரமகிருபை இந்த தூக்கத்தை ஒன்றும் தெரியாம இருக்கிறது, பிராரப்த கர்மா புரியாம இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய பிளெஸிங். அதனால என்னைக்கே பிராரப்த கர்மா தெரிஞ்சுக்கணும் ஆசை மட்டும் பற்றாதீங்க, தெரிஞ்சதோ இருக்கிற நிம்மதியும் போயிடும், தெரியாத வரைக்கும் பரம சந்தோஷம். அதனால கர்மா நம்ம என்ன கர்மா பண்ணிருக்கோமோ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, பிற்பகல் விளையும் நிச்சயமா. எல்லா ஆக்ஷனுமே நீங்க பாக்கலாம், எல்லாம் ஒரு செயின் ரியாக்ஷன் தான், எல்லாம் மாத்தி 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 சம்பந்தத்தோட தான் நடக்கிறது. ஒரு பார்த்தா இதுவும் பாண்டரங்கனுக்கு தெரியும், என் பகவானுக்கு தெரியும். அவர் பார்த்தா சரியா லௌகீகமா பார்த்தா தப்புதான், லௌகீகமா பார்த்தா ஒரு ரூல் அப்படின்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி பார்த்தா தப்பு தான், லா படி தப்பு தான். ஒரு மனைவி குழந்தைகள்லாம் வருத்தப்படாது, வருத்தமே படாதீங்கோ, எல்லாம் பாண்டரங்கனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் நான் சமர்ப்பணம் பண்ணிருக்கேன், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்தூன்னு பாண்டரங்க தியானத்தோட தான் நான் கொடுத்திருக்கேன், பாண்டரங்கனுக்கு தெரியும். ஒரு பக்கம் எல்லாரும் கொண்டாடினானா இன்னொரு பக்கம் அதுக்கு ரியாக்ஷன் ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கணும் இல்லையா. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டிவியே சினிமாவே பார்க்கல, ஒரு சீரியலே பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹீரோவோ ஹீரோயினோட பெருமை எப்ப வரும்னா ஈக்குவலண்டா ஒரு வில்லன் இருந்தா தான், வில்லனே இல்லை வச்சுக்கோங்களேன் போர் அடிச்சு, அவள் அவளை எதிர்க்கிறதுக்கு அவளோட ஸ்மார்ட்டா ஒரு வில்லன் இருந்து அவளை டார்ச்சர் பண்ணாதான் இந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் மரியாதை. ராமச்சந்திர மூர்த்தி எடுத்தோடனே பத்தாபிஷம் ஆயிருந்து வச்சுக்கோங்களேன், ராமாயணம் ஒண்ணுமே படிக்கிறது போர் அடிக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும். இதை கெடுக்கிறது ஒரு கைகை வேணும், ஒரு கூணி வேணும், அடுத்த நாள் பட்டாபிஷேகம் கெட்டு போகணும், அவர் காட்டுக்கு போகணும், அப்ப இத்தனை பேரை பார்க்கணும், அப்போ அதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, காட்டுலயும் ரொம்ப கிளீனா போயிட்டு இருக்கு. அப்பப்ப ஒரு விராதன் வருவான், ஒரு கபந்தன் வருவான், ஒரு சூர்பனகன் வருவான், ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும், ஒரு மாரீச்சன் வருவான், ஒரு பொன்மான் வரணும், ஒரு ராவணன் வரணும், தூக்கிட்டு போகணும், தேடணும், அழணும், துடிக்கணும், அப்புறம் தேடிக்கணும், அப்பாடா அப்புறம் ராம பட்டாபிஷேகம். இல்லாட்டி ராமனுக்கு 40 வயசு தசரத டிசைட் பண்ணார், அடுத்த நாள் பட்டாபிஷேகம் ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் யாரும் ராமாயணம் வாசிப்பேலாம், சத்தியமா வாசிக்க மாட்டோம். அப்புறம் சுந்தரகாண்டத்துக்கு வேலை எங்க போகும், அப்புறம் ஆசிரியர்கள் மரியாதை எல்லாம் போயிடும், அது ஏதோ குரங்கு அப்படின்னு விடுவோம். சுந்தரகாண்டத்தை வந்து அவர் அவரோட பராக்கிரமம் காமிச்சதுனாலே ஆஞ்சநேய மூர்த்தியை சேவிச்சோம்னா நல்லது நடக்கும்னு எப்ப நம்பிக்கை வர்றது, இதுக்கு ராமன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது. இப்ப நம்மளே நிறைய பேர் மேல மரியாதை வச்சிருப்போம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில மேல வந்திருப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல கதி அடைஞ்சிருக்கா அப்படின்னா அப்பா இத்தனை உத்தமர்கள் தெரியுமா அப்படின்னு. அவளுக்கு என்ன ஆரம்பத்தையும் சௌக்கியமா இருக்கானா, அவளுக்கு ஒரு விலையே கிடையாது, பான் வித் சில்வர் ஸ்பூன், அவள் படி ஜாலியா இருக்கா, அவளுக்கு என்ன தெரிய போறது, கஷ்டப்பட்டதானே தெரியணும், விலையே கிடையாது. தேக்கு மரத்துக்கு அவ்வளவு விலை, ஏன்னா வெயிலும் மழையும் பார்த்து வைரம் பாஞ்ச கட்ட அப்படின்றோம். நன்னா பல வருஷங்கள் வெயில் மழை எல்லாத்தையும் பார்த்த மரத்தை எடுத்துதான் அது கதவே பண்ணும், அப்பதான் அந்த கதவு ஸ்ட்ராங்கா இருக்கும். பப்பாளி மரம் ரொம்ப கடகடன் வளரும், அதே வேகத்தை போயிடும், உள்ள போலா இருக்கும். சோ வாழ்க்கையில எல்லாமே கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காகத்தான், பக்குவப்படதான் வாழ்க்கையில ஒரு மரியாதை. வைரம் தங்கம் எல்லாம் பக்குவப்பட்டு தானே அத்தனை மணி ஆகிறது, சும்மா ஆயிடுறது இல்லையே, அத்தனை விசேஷம். சந்தனகிட்ட நன்னா தேய்க்கணும், அப்பாடா அப்பாடா அது என்ன தேய் தேய்கிறது, அத்தனை தேய 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 இன்னும் இன்னும் சந்தனத்துக்கு விலை கூடிட்டு தானே போறது, தங்கத்துக்கு விலை கூடிட்டு தானே போகிறது. அதுலயும் பாருங்க இந்த தங்க கட்டிய விட ஆபரண தங்கத்துக்கு தான் நல்லா ஜாஸ்தி. அதுக்குதான் செய்கூலி சேதாரம் எல்லாம் அதுக்குதான். யாரோ தங்க கட்டிக்கு செய்கூலி சேதாரம் போடுறானா? செய்யறதுக்கே ஒண்ணும் இல்லையே, அதுக்கு என்ன கூலி, அதுக்கு என்ன சேதாரம்? அந்த டிசைன் பண்றான் பாருங்க, அதை அடிச்சு உடச்சு வளைச்சு வெட்டி இத்தனையும் பண்ண உடனே அப்பா அந்த நகை அழகா, யாரும் தங்க கட்டி பாரு இன்னும் அழகா இருக்கு இல்லையா சொல்லுவோமா? பத்திரமா உள்ளதை பின்னாடி எங்கேயாவது பிளாக்கர்ல பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு செயின்னா இன்னும் டிசைன் பாத்தியா இப்படி இருக்கு, கழுத்தை போட்டு போட்டு பாக்குற ஸ்ரீகள் யாரும் தங்க கட்டி வச்சுட்டு கண்ணில் ஊத்திக்கிறாள், ஒன்னும் கிடையாது. அப்ப அதுக்கு அந்த டிசைன் இருக்கு பாத்தலாம், அந்த டிசைன் வரத்துக்கு அதுக்கு இவ்வளவு பக்குவப்பட வேண்டியிருக்கு, இத்தனை ப்ராசஸ் வேண்டியிருக்கு. அந்த ப்ராசஸுக்கு தான் நல்ல, அந்த ப்ராசஸுக்கு தான் அதுக்கு மரியாதை. ப்ராசஸே இல்லைன்னா அந்த விஷயத்துக்கு ஒரு விலை கிடையாது. அதனால தாமாஜி பண்ண சொன்னார், இதுவும் பகவானுக்கு தெரியும், என்ன நடக்கிறதோ என்ன நடந்ததோ என்ன நடக்க போகிறதோ பகவானுக்கு தெரியும், கவலைப்படாதீங்கோ, பாண்டுரங்கன் நாமஜபம் பண்ணுங்கோ, பாண்டுரங்கன் கூட இருக்கான். சத்தியம், அவன் மட்டும்தான் சாஸ்வதமா நம்ம கூட இருக்கான். நம்ம எல்லாருமே ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், ரயில் ஸ்நேகம் மாதிரிதான் டெய்லி போயிட்டே இருக்கும், எப்ப யார் இறங்க போறோம் நமக்கே தெரியாது. இதுதான் இதுதான் லைஃபோட ரா ரியாலிட்டி. அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்கோ, நிம்மதியா இருங்கோ, சண்டை போடாம இருங்கோ, ஒத்துமையா இருங்கோன்னு பெரியவா தலைபாடா அடிச்சுக்கிறா அப்படின்னா இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். இந்த வாழ்க்கை இவ்வளவுதான், இப்படிதான் போயிட்டு இருக்கு. சிங்கம் புலி கரடி நாயிலேருந்து கொசுலேருந்து கொசு டெய்லி வந்து நம்ம மேல வந்து ஒரு ஒரு இன்னொரு ஒரு டிராப் பிடிச்சிட்டு அது போற வரைக்கும் அதுக்கு கேரண்டி கிடையாது. அதோட அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாம் வெயிட் பண்ணி தான் இருப்பா, வந்து வரலையா சரி வரல என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான், இதுதான் வாழ்க்கை. தாமாஜிபன் சமாதானம் சொல்லிட்டு பாண்டுரங்கன் இருக்கான் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். போகும்பொழுது அந்த சேவகர்களுக்குலாம் அவர் மேல ரொம்ப மரியாதை உண்டு, ஏன்னா அந்த ராஜாவுடைய அந்த தாசில்தாரத்திலேயே ரொம்ப மரியாதைக்குரிய நடந்துகிறவர், நியாயமா இருக்கிறவர் இவர் மட்டும்தான். அப்ப இவர் சொல்றார், போற வழியில எனக்கு பாண்டுரங்கனை பார்த்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போனா தேவலை, நான் எங்கேயும் ஓடிலாம் போக மாட்டேன், எப்படியும் பன்றீபுரம் தாண்டிதான் போகணும். அவர் சார் இதுவும் ஒரு அனுகிரகம், இல்லாடி பன்றீபுரம் போகிற டைமே கிடைக்காது. அதெல்லாம் பகவானா பிளான் பண்ணி நம்ம லட்சம் போனா தான் உண்டு. பகவானா பிளான் பண்ணி எங்கேயாவது ஸ்ரீரங்கத்திலேயோ பழமுதிரி சோலையிலயோ பழனிலையோ கல்யாணம் வச்சா தான் நம்ம அந்த பக்கமே போவோம், இல்லாடி சத்தியமா கோவிலுக்கு கிளம்புறது நமக்கு டைமே வராது. கேட்டா பகவான் கிருபை பண்ணணும் ஆசைதான் இருக்கு, இன்னமும் பகவான் வந்து உங்ககிட்ட பர்சனலா வந்து இப்போதைக்கு உனக்கு கிருபை பண்றதா இல்ல, நீ கோவிலுக்கு வர வேண்டாம், குலதெய்வம் வந்து இப்போதைக்கு உனக்கு வர முடியலனா பரவாயில்லன்னு சொன்ன மாதிரியே சொல்லுவோம். ஆனா ஊர் முழுக்க கிரகப்பிரவேசத்துக்கு போவோம், கல்யாணத்துக்கு போவோம், கெட்டுகதற்கு போவோம், ரிசப்ஷனுக்கு போவோம், வெட்டியா பேசறதுக்காவது போவோம், கோவிலுக்கு போகிறதுக்கு டைமே இல்லை, மனசெல்லாம் அங்கதான் இருக்கு அப்படின்னு நம்மள ஏமாத்திக்கணும் அவ்வளவுதான். அதுக்காகவே பகவானே பிளான் பண்ணி யாருடைய கல்யாணத்தை எங்கேயாவது திருச்சி ஏதான ஒரு ஊர்ல வைப்பான், வைக்கிறானா அப்படியே சைலண்டா போய் அந்த பக்கத்துல இருக்க கோவில போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடும் அவ்வளவுதான். அதுக்காக தான் தனியாலாம் கிளம்ப முடியாது, பகவான் தங்கறதுக்கு இடத்த கொடுத்துடுறான், சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொடுத்துடுறான், நீங்க பாரு கோவில பார்த்தும் அந்த முகூர்த்த நேரம் அந்த நேரத்தை மத்தபடி எவ்வளவு பேசினாலும் என்ன இழைச்சு போயிட்ட என்ன கருத்து போயிட்ட உடம்பு முடியல அவாத்துல இப்படி ஆயிடுச்சே தெரியுமா, இவாத்துல குழந்தை குழந்தை தெரியுமா, இதேதான். இதுக்கு மேல வேற ஏதான கெட்டு கதெல்லாம் பேச போறோம், பந்துக்கள் கிட்ட வேற பேசுறதுக்கு என்ன இருக்கு, இதேதான் திரும்பி 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 இவா அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவா இவாளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், நம்ம பத்து பேரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், நம்மளை பத்தி ஒரு பத்து பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எல்லாம் தள்ளிட்டு பகவத் தியானம் பண்ணணும், எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ எப்படிலாம் சான்ஸ் கிடைக்கிறதோ ஓடிவே பகவான பார்த்துடணும், எத்தனை தடவை முடியுமோ கோவிலுக்கு போயிடணும், அதுதான் ரொம்ப நல்லது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இப்படி போயிட்டு இருக்கா, இந்த மாதிரி சமயத்தை அவனுக்கு கோவில் போகுமா, போகணும்னு தோணுமா, இவ்வளவு பக்தி பண்ண இவ்வளவு நாமஜபம் பண்ண கடைசியில என்ன கொண்டு நிலைமையில வச்சுட்டியே நான் எப்படி கோவிலுக்கு வருவேன், இப்படி ஏதானே சொல்றோம், இப்படிதானே சொல்லிட்டு இருப்போம். தாமாஜி பந்த் எதுவுமே சொல்லல, அவர் பாட்டுக்கு அழகா தேமேனு போறார், கோவில் வாசல்ல நிக்கிறாவா, நீங்க உள்ள போய் பகவானை பார்த்துட்டு வாங்குவோன்னு அழகா உள்ள போனார். பாண்டங்களை பார்த்தார், கண்கள் ஆனந்த பாஷ்பம், கைய கூப்பிட்டு நின்னார், சந்தோஷமா பாண்டங்கா வரணும் வரணும் நினைச்சிட்டு இருந்த, இப்படி ஐஷன் வந்துட்டியாப்பா, சந்தோஷம், ராஜா என்ன தண்டனை கொடுப்பார்னா எனக்கு தெரியாது, திருப்பி எனக்கு வர முடியுமான்னு தெரியாது, என்ன ஜெயில அடைச்சுட்டா கூட தெரியாது, நான் உன்னை பார்த்துட்டு போறேன், ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு வேற எதுவும் தெரியாது, எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உன்னாமத்தை நான் ஜபிக்கன், என் மனசுல நான் ஒன்ன நினைக்கணும், இவ்வளவுதான், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. ஆண்டா ரொம்ப தெளிவா சொல்றான், பகவன் நாமத்தை பாடுங்க, பாடுறது அப்படின்னா சொல்றது அவ்வளவுதான், ஜபிக்கிறது. மனசுனாலே பகவான நினைக்கும். வாழ்க்கை நிறைய நடக்கிறது, யாருக்கு நடக்கல? யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு கவலை இல்லை, யார் வீட்டுல மரணம் இல்லை, யாருக்கு வியாதி இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. நடுவில் ஓடிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆதிசங்கர பகவத் பாதரை கொண்டாடுறோம், அம்மாவுக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும், சின்ன குழந்தை அம்மா சன்னியாசம் வாங்குறது கிளம்பி போயிடுச்சு. எல்லாரும் சங்கரரை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆரியாம்பாளை எத்தனை பேர் நினைச்சு பாக்குறோம், சின்ன குழந்தை அதுக்காரும் கிடையாது, அந்த குழந்தைய சரிடா குழந்தை நீ அண்ணா இருந்தா சரிடான்னு சொல்ல அவர் பாட்டு கிளம்புற. இந்த அம்மா உன்னே சொல்ல, நான் கிளம்புற சமயத்துல நீ வந்தா போதுண்டா, சரிம்மா கட்டாயம் வரேன்னு போற, அப்பதான் வராது. நடுவில் கூட வந்து பாக்குறது கூட ஒரு சமயமே இல்லை. அப்ப எத்தனையோ பேர் அந்த மாதிரி எல்லாரும் சீத்தையெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். பாவம் கஷ்டப்பட்டான் ஊர்மிலாம், 14 வருஷம் லட்சுமணன் எழுத சொல்லிட்டு கூட கிளம்பலாம், அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். பெண்டாட்டி இருக்காளே சொல்லிட்டு போனமே, நான் போகட்டும் ஆடி ஒண்ணுமே கேட்கல, அவன் பாட்டு கிளம்பி போயாச்சு. சரி, இவன் இந்த பக்கம் போனானா மாண்டவி சுத்த கீர்த்தி, சரியா சௌக்கியமா இருந்த சீதா மட்டும்தான். நல்லா ஞாபகம், வனவாசத்துல சௌக்கியமா இருந்த ஒரே ஒருத்தி சீதா மட்டும்தான். மாண்டவி சுத கீர்த்தி அவ பாட்டுக்கு அரண்மனை இருக்கா, பரதன் சத்ருன நந்தி கிராமத்துல அவ இருக்கா, லக்ஷ்மணன் அவன் பாட்டுக்கு பெண்டாடி விட்டு போயாச்சு. ஜோடியா இருந்தது ராமச்சந்திர மூர்த்தியும் சீதையும் மட்டும்தான். கடைசி 10 மாசம் மட்டும்தான் அவ பிரிஞ்சா. 14 வருஷம் புருஷனை பார்க்காமலேயே ஊர்மிழ, புருஷனை பார்த்து அவ பாட்டு நந்தி கிராமத்துல இருக்கா, திரும்பி கூட பேச மாட்டேங்கிறான் பரதனும் சத்ருகணன் மாண்டவி சுத கீர்த்திக்கிட்ட. இந்த மாதிரி எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ பேர் வாழ்க்கையில நிறைய உண்டு. துக்காராமுடைய அண்ணாவுடைய மனைவி, சாவாஜியுடைய மனைவி, அவர் பாட்டுக்கு பிரம்மமே கதின்னு கிடைக்கிற பெண்டாட்டி இருக்கிறது கூட அவர் பக்கத்துல தெரியல, அவளும் அப்படியே வாழ்ந்துட்டு தான் போனா. நிறைய உண்டு உலகத்துல, எத்தனையோ நடந்துருக்கு. இதுக்கு நடுவுல நாம பாட்டுக்கு வாழணும், பக்தி பண்ணணும், நாம ஜபம் பண்ணணும், விஷயங்களை புரிஞ்சு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ரியலைசேஷன் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்த ஒரே ஒரு காரியம், ரியலைசேஷன். நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பகவான கிருபா என்னன்னு புரிஞ்சுக்கணும், நம்ம அடைய வேண்டிய இடம் வைகுண்டம்னு தெரிஞ்சுக்கணும். இது ட்ரைனிங் இன்ஸ்டியூட், பாடம் படிக்க வந்திருக்கோம். இங்க செட்டில் ஆகணும்னு நினைக்கிறதே தப்பு, இங்க வாழலாம் அவ்வளவுதான். எவ்வளவு நாள் முடியுமோ வாழணும், அந்த வாழ்க்கையே கம்ஃபர்டபுளா வாழ்ந்துருக்கணும். எப்படி வாழணும்னா, இப்ப ட்ரெயின்ல போறோம், நம்ம டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிருக்கோம், பர்த்ல எல்லாம் இருக்கும், நம்ம அழகா நம்ம பெட்டி எல்லாம் பத்திரமா வச்சுப்போம், சௌகரியமா உக்காந்துப்போம், வேணும் போய் படுத்துப்போம், சாப்பிடுவோம், இவ்வளவுதானே, அவ்வளவுதான். இறங்கும் போது பெட்டி எடுத்து இறங்கி போயிட்டே இருக்கணும். அதுக்கு மேல பெருசா இல்ல, இந்த ட்ரெயின்லயே வாழ்க்கை இருந்தா நன்னா இருக்கும், யாரும் யோசிக்கிறோமா? அந்த சீட் எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, ஆத்துக்கு எடுத்து போலான்னு இருக்கா தோன்றதா? ஏசி கம்பார்ட்மெண்ட் நல்லா சொல்ற, கம்பளி எல்லாம் கொடுக்குறா, ஐயோ அப்படியே எடுத்துன்னு போலாம், பிராணி படுத்துட்டே இருக்கான்னு தோன்றதா? ஒரு அளவுக்கு மேல ஜங்ஷன் வண்டி ஷெட்டுக்கு போயிடும், அது வண்டி போ, அதுக்கப்புறம் ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். அது இந்த சென்னை பெங்களூர் ட்ரெயின் ரொம்ப பாவப்பட்ட ட்ரெயின், ராத்திரி 11:30 கிளம்பும், காத்தால 4:30 உள்ள கொண்டு விட்டுருவான். ராத்திரி 12:30 தான் டிடிஆர் வருவார், தூங்கவே முடியாது, நல்லா தூங்குவோம். ரொம்ப நல்ல மனுஷா, எல்லாரும் அவ பாட்டு இறங்கி போயிட்டே இருப்பா, ஐயோ ஒரு தூங்கிட்டு இருக்கானே எழுப்பிட்டு போவோம். எங்கேயா ஷெட்டுக்கு போயிருந்தா என்ன பண்றது, கவலையே படமாட்டா, ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணி உடம்பு பேர்த்து அவா இறங்கி ஓடி விடுவான். அவ்வளவுதான் உலகம், இப்படித்தான் இருக்கு. அதனால எல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கணும். பகவத் தியானம், நம்ம வந்தது பகவான உணர்ந்து அனுபவிக்கிறதுக்காகத்தான், அதுதான் அல்டிமேட் நமக்கு. மற்றதெல்லாம் டைம் பாஸ் தான். இப்ப ட்ரெயின்ல போறேன், அழகா உட்காந்து போக, லட்சியம் என்ன? நீங்க இறங்க வேண்டிய இடத்துல இறங்கணும். அது வரைக்கும் வண்டியில வரதா சாப்பிடலாம், எதிர்க்க வரவாளை பார்த்து சிரிக்கலாம், தூங்கலாம், மற்றெல்லாம் டைம் பாஸ் தானே. அது ஒரே லட்சியம் ஜெர்னி, நம்மளுடைய டெஸ்டினேஷன் வேணும், அங்க போகணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்முடைய டெஸ்டினேஷன் பகவான் தான், மற்றது எல்லாமே என்ன வர்றதோ அது பாட்டுக்கு பாசிங் க்ளவுஸ், ஸ்டேஷன் போற மாதிரி போகும், ஆள் வருவா போவா எல்லாம் வந்து. நம்முடைய ஒரே லட்சியம் பகவான அடையிறது, அது ஒண்ணுதான் லட்சியம். மற்றது எல்லாமே சரி, இப்ப இப்படி நடந்து கொடுத்தா ஏத்துக்கணும், இப்ப இப்படி நடக்கலையா ஏத்துக்கணும், நினைச்சது நடந்தாலும் ஏத்துக்கணும், நினைச்சது நடக்கலைன்னாலும் ஏத்துக்கணும். இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். இதை மாற்றமே கிடையாது. மரம் செடி கொடிகள்லாம் அப்படித்தானே ஜீவிக்கிறது, பறவைகள் மிருகங்கள்லாம் அப்படித்தானே ஜீவிக்கிறது, எல்லாம் அப்படித்தானே. திருநாய் யாராவது கல் எடுத்து அடிச்சானா ஓடிக்க எங்கேயோ ஒழிஞ்சுக்கும், அவ அடுத்த வாடி அவளை பார்த்தாலே சரி கல்லடிப்பான்னு போய் தேவையான எங்கேயாவது நிற்கும், அதுக்கு யாராவது பிஸ்கட் போடலாம் அவகிட்ட போய் நிற்க, இவ்வளவுதான். இதுக்கு மேலே ரொம்ப எல்லாம் வாழ்க்கை யோசிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் நம்மளுடைய உத்வேகம், நம்மளுடைய பேஸ் ரகசியம் என்னடா, டிரைவிங் போர்ஸ் என்னடானா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மள அப்படியே புஷ் பண்ணிட்டே இருக்கு. எல்லாத்தோட மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி பக்தி, பகவத் தியானம், பகவான் அடையிறது, டெஸ்டினேஷன் பகவான். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாம் டிராவல் தான், ஜெர்னி தான். இதுல வேற ஒரு விஷயம் பெருசு கிடையாது. ஒரே விஷயம் டெஸ்டினேஷன் பகவான் உடையணும், பகவான் உடையணும். டிராவல் பண்றோம்னா இந்த டெஸ்டினேஷனை பிளான் பண்ணி தானே போயிட்டு இருக்கோம். அப்பாடா இத்தனை மணி நேரம் டிராவல் பண்ணியாச்சு, இன்னும் ரெண்டு மணி நேரத்தை டெஸ்டினேஷன் வந்துடும். எங்கேயா வண்டி நின்று போயிடுதான், இத்தனை நேரம் ஊருக்கு போயிருக்கணும், லேட்டு 40 நிமிஷம் லேட்டு, துக்கமாக வருது. ஆனா இதுக்கு டெஸ்டினேஷன் பத்தி யோசனையே இல்லை நமக்கு. ஜாலியா லேட் ஆகும், ஜாலியா தான் இருக்கு, அப்படி ஜாலியா சௌக்கியம், அப்படியே டேர அந்த குண்டு செத்த குதிரை ஓட்டுறதுன்னு தெரியுமா, அந்த கணக்கா ஓடிட்டு இருக்கும். டெஸ்டினேஷன் போயிட்டே இருக்கணும், டெஸ்டினேஷன் பகவான் தான், அதை அடையிறதுக்கு தான் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வரது போகிறது போயிட்டே இருக்கு. ஆச்சு வீக்கெண்ட் அப்படின்னு திருப்பி பார்த்தா வீக் ஸ்டார்ட் வந்துடும், திருப்பி அடுத்த வீக்கெண்ட் வரும், ஜென்மா நஷ்டமாயிட்டு இருக்கு, நமக்கு அது புரிய மாட்டேங்கிறது. அழகா அவர் பார்த்தார், பாண்டவனை சேவிச்சார், எங்கிருந்தாலும் உன் ஸ்மரண இருக்கணும், எப்படி இருந்தாலும் உன்னாம ஜபம் என் வாயில வந்துட்டு இருக்கு, எனக்கு யார ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் சங்கர பகவத் பாதர் சொன்னார், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ, பஜனை பண்ணிட்டே வாழ்ந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற, ஒரு கையினாலே பகவான் திருவடியை பிடிச்சுக்கோ, இன்னொரு கையினாலே உலக காரியங்களை பண்ணு, அவ்வளவுதான். மத்த எல்லாம் அவன் பார்த்துப்பான், அவனுக்கு தெரியும். இவர் அப்படி ஐஷிண்டு போறார்கள். பாண்டுரங்கனுக்கு பொறுக்கல், எப்படி பொறுக்க முடியும் அவனால? நமக்கு வர கஷ்டம் நம்மளை விட அதிகமா பாதிக்கிறது பகவானுக்கு தான். இந்த குழந்தைய ஒரு கொசு கடிச்சிடும், இந்த குழந்தைக்கு வலி கொஞ்ச நேரம் தான் கொசு கடிக்கிறது, கடிச்ச பிறகு லேசா சவந்து போயிடும், சின்னதா ஒரு கொப்பள மாதிரி லேசா அப்படி வந்துடும், ஒரு கட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அம்மாக்கள் பார்க்கும் போதெல்லாம் நெஞ்சு பொறுமோ, ஐயோ எப்படி கடிச்சு வச்சிருப்பாரு கொசு, கொசு நாய் மாதிரியா கடிக்கும், கொசு மாதிரிதான் கடிக்கும், கொசு கடிச்சா இத்தினோண்டு ஒரு டாட்டு செவப்பா தெரியும். அம்மாக்கள் சொல்ற கொசு எப்படி கடிச்சிச்சு குழந்தைய பாவம், நாய் கடிச்சா மாதிரி சொல்லுவா, சிங்கம் கடிச்சா மாதிரி சொல்லுவா, கடிச்சது கொசு. ஏன்னா அம்மாவுடைய வாத்சல்யம், ஐயோ குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த வாஞ்சை. அப்ப அதுக்கு இத்தினோண்டு விஷயம்தான், ஆனா அம்மாவுக்கு அது பெருசா பாதிக்கிறதும், ஏன்னா அந்த குழந்தை சுகப்படணும்னு அத்தனை ஒரு மனசுக்குள்ள தவிப்பு சாபம் அவளுக்கு. அப்ப அம்மாவுக்கு இவ்வளவு உண்டுன்னா பகவானுக்கு அது போல கோடி மடங்கு. பகவானுடைய கருணையுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் அம்மா அப்பா எல்லாமே. அதுதான் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். பகவானுடைய காருண்யத்தினுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு. நம்மளால அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் தானே, நம்மளால அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் பெரிய சுகம் கிடையாது, ஒரு லெவல் வரைக்கும் வளர்க்கற வரைக்கும் பெரிய கஷ்டம், அதுக்கப்புறம் இன்னும் கஷ்டம் ஆரம்பிக்கிறது. அப்ப அதான் வளர்த்து முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் பண்றதுகள். அது வரைக்குமாவது கொஞ்சம் ஓரளவு டிபெண்டா இருக்க வரைக்குமாவது கொஞ்சம் வாய் மூடி சொல் பேச்ச கேட்டு அட்லீஸ்ட் நல்லவா மாதிரி நடிக்கவா நடிக்கிறது வச்சுக்கோங்களேன். பெருசாக பெருசாக எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு அறிவே இல்லப்பா, உனக்கு ஒண்ணும் புரியலப்பா, நம்ம பாத்துறோம், நம்ம தான் அதுக்கு ஆனா அவனாவே சொல்லி கொடுத்தோம், உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது, உனக்கு பொறுமையே இல்லை. இந்த குழந்தைகள் அம்மா பாக்குற இதுக்கு பொறுமை இல்லை, நான் சொன்னா இது என்ன சொல்றதே அப்படின்னு, ஆனா அதையும் அம்மா அப்பா ரசிக்கிறான். இது அதான் அந்த மாதிரி பகவானுக்கு ஒரு காருண்யம். அந்த காரண்யத்தினால பகவான் என்ன பண்றான், ஐயோ என் குழந்தை கஷ்டப்படுறதேன்னு அவன் துடிக்கிறான். நிஜமாவே அவன் துடிக்கிறது வெளியில தெரியல. நம்ம அப்பா அம்மா நமக்காக துடிக்கிறது எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க, நிச்சயமா தெரியாது. நம்ம அப்பா அம்மா நமக்காக துடிச்சான்னு எப்ப தெரியும்னா, நம்ம ஒரு தாயோ தகப்பனோ ஆகி நம்ம குழந்தைகளை வளர்க்கிற வரைக்கும் நம்ம அப்பா அம்மாவுடைய கருணையோ அவளுடைய தியாகமோ நமக்கு தெரியறது இல்லை. சத்தியமா நான் சொல்றேன், அது வரைக்கும் அவ்வளவு டிமாண்ட் பண்ணுவோம், சண்டை போடும், எனக்கு இதுதான் வேணும், உனக்கு ஒன்னும் தெரியல போ, என் மேல ஆசை இல்லை. அது ஆட்டுல அண்ணா தங்க அக்கா தம்பி இருந்தா போதும், உனக்கு அவன் தான் வசதி, இவதான் கேவலம், எல்லாம் சண்டை போடுவோம். நம்ம அப்பா அம்மா ஆன பிறகு ஐயோ எங்க அப்பா அம்மா தெய்வம் அப்பதான் தெரியும். நிஜமாவே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ன்றது 30 தாண்டி ஒரு குழந்தைய பெற்று அதுக்கு ஃபீஸ் கட்டும் போது நம்ம அப்பா அம்மா எப்படிதான் படிக்க வச்சாலும் இது ஏபிசிடி எழுத வைக்கும் போது ஐயோ உசுறு வாங்கறது, ஸ்கூல்ல இவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுக்கறாளே அப்படியே பதறது மனசு, இதுக்கு காத்தால சாப்பாடு கொடுக்கணுமே, வேன்ல ஏத்தனமே, எழுந்துக்கோ எழுந்துக்கோன்னு 5:30 எழுப்பினாதான் 6:00 எழுந்துக்கும். இத்தனை அட்ராசிட்டி இது பண்ணும்போது நம்ம அப்பா அம்மா வசதின்னு தோணும், அப்பதான் அப்பா அம்மா அருமையே புரியறது. சத்தியமா சொல்றேன், பகவானுடைய வாத்சல்யம் சொல்லில் அடங்காது. அப்பா அம்மா எல்லாம் இழுத்து போட்டுன்னு பண்றாள், எனக்கு எவ்வளவுதான் பண்ண முடியும் அந்த அப்பா அம்மா அடைய குழந்தைகிட்ட சொல்றோம், கட்டடையே நம்மளால சொல்ல முடியறதா பாருங்க, சொல்ல முடியறது இல்லை. நமக்கு முடியலன்னா கூட தகுதிக்கு மீறி எதான கஷ்டப்பட்டாவது குழந்தைகளை நல்லபடியா வைக்கணும், சரி அதை ஆசைப்படுறதா முடியாதுன்னா சொல்லுவான். ஆனா ஒரு பக்கம் அதனுடைய சுகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா குழந்தைகள் அவ்வளவு டிமாண்ட், நம்மளா குழந்தைகள் அவ்வளவு டிமாண்ட் பண்றோம், ஆனா அப்பா அம்மா ஆனா சரி பரவாயில்ல, நம்ம டிமாண்ட்ஸ குறைச்சுக்கணும். இப்ப நமக்கே இவ்வளவு உண்டுன்னா சுவாமி கோடி கோடி ஜென்மாவா பிரளயத்துல முதற்கொண்டு கர்ப்பத்திலேயே நம்மள வச்சிருந்துருக்க. கர்ப்பத்துல பிரளய காலத்தெல்லாம் பகவானுடைய வயிற்றுக்குள்ளதான் நாம இருக்கோம். பகவான் நம்மள மறக்கிறதே கிடையாது. உறங்குவான் போல் யோகு செய்வான்றார் ஆழ்வார். அழகா தேமேனு திருப்பார்கடல்ல படுத்துண்டு சதா சர்வதா நம்மளையே நினைச்சிட்டு இருக்காராம். எப்படி குழந்தைகள் அப்பா அம்மா நினைக்கிறாங்கன்னு, இதுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா உலகம் தெரியாது, டிவியை பார்த்தா உலகம் தெரியாது, கிரிக்கெட்டை பார்த்தா உலகம் தெரியாது, தியேட்டருக்கு போனா உலகம் தெரியாது, பேசிட்டு இருந்தா உலகம் தெரியாது. அது இன்டர்ஃபியர் பண்ணாலும் கோபம் வரும், ஐயோ சாப்பிடலையே, அது இன்னும் தூங்கலையே, நாளைக்கு வெளில போகணுமே, அதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரிதான் நம்மளும் ஏதோ ஆசையில ஓடிட்டு இருக்கோம். பகவான் பார்த்துட்டே இருக்கு, அச்சோ ஒன்னும் தெரியாம இருக்கேன், ஒண்ணும் தெரியாம இருக்கேன்னு. பாண்டுரங்கன் கருணா சாகர் பொறுக்க முடியலை அவனுக்கு. பார்த்தான் ஜோரா கிளம்பிட்டான் ராஜாவை பார்க்கறதுக்கு. ஒரு வேஷம் போட்டுட்டான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாது ஜனங்களை ரட்சிக்கணும், அவட ஒரே லட்சியம் அதுதான். அதுக்காக யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன். எப்ப வேணாலும் அவதாரம் பண்ணுவான், எந்த விதத்துல வேணாலும் வருவான், எந்த ரூபத்துல வேணாலும் வருவான். எத்தனை பேர் வார்க்கரி போறா பாருங்க, இந்த வார்க்கரிக்குள்ள ஒரு வார்க்கரிய பகவான் ஒளிஞ்சுட்டு இருப்பான், நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. தெய்வம் மனுஷ ரூபேன எப்படி வருவான்னு தெரியாது, எந்த விதத்துல வருவான்னு தெரியாது. மதுரையில சிவபெருமான் அழகா விறகு வெட்டியா வந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறதோனும், எத்தனை அழகா விறகு வெட்டியா வந்து ரோட்ல விறகு வச்சுட்டு போறா அப்படின்னு, அவ்வளவு ஆச்சரியமா எத்தனை விசேஷமா பாட்டு பாடி ஹேமநாத பாகவதர் பயமுறுத்துறாருனா காண கிடைக்கிறதோனும், தர்மிக்காக வந்து நின்று பாட்டு எழுதி கொடுக்கிறார், எல்லாம் நடக்கிறதோனும். அப்ப எத்தனை விதமா வேணாலும் பகவான் விதவிதமா வந்து பலவித லீலைகள் பண்ணிட்டு இருக்கான்றது பிரத்யக்ஷம். குருவாயிடம் எத்தனை லீலைகள் பண்ணிட்டு இருக்கான், ஒவ்வொருத்தரும் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டே இருக்கா. பாண்டுரங்க எத்தனை விதமான எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு பேர் விதவிதமா சொல்லிண்டே இருக்கா. பகவான் அன்னைக்கும் உண்டு இன்னைக்கும் உண்டு, அதுவும் கலியுகத்துல பல விதமா விளையாடிண்டேதான் இருக்கான், காட்சி கொடுத்துட்டு தான் இருக்கான் பகவான். பாண்டுரங்கன் பார்த்தான் ஒரு வேஷம் போட்டுனா, நடா வேஷம்னா ஆச்சரியமா, தாமாஜி பந்துடைய வேலைக்காரன் ஒரு வேஷம். பாரதியார் சொல்றாரு இல்லையா, கண்ணன் என் சேவகன். சத்தியமா நமக்கு பாது பாது ஒரு சேவகம் பண்றது, கண்ணனை விட்டு ஆள் இல்லை. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்னத்தவம் செய்து விட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான், எப்படி வரான்னு தெரியாது. பரித்ராணாய சாதுன நிஜமாவே தெய்வ கவி. நல்ல வார்த்தைகள் இன்னைக்கும் நம்மள உள்ள மனசுல பதியறதுன்னா, பகவான் சொன்னா சம்பவாமி யுகே யுகே எங்கிருந்தோ வந்தான். கரெக்டா ஒரு வேஷம் போட்டுட்டா ஜோரா தாமாஜி பந்த மாதிரியே அவரு கையெழுத்திலேயே கடுதாசி எழுதிட்டா. அழகா இவர் எத்தனை நெல்லு தானியம் நஷ்டமாயிருக்கு ராஜா நினைச்சானோ அதற்குரிய 10 மடங்கு பணத்தை பொட்டலம் கட்டி எடுத்துட்டா, அழகா முடிச்சு கட்டி எடுத்துட்டான். குதிரை மேல ஏறி உட்காந்துட்டான் ஜம்முன்னு அந்த ராஜ முத்திரை. அழகா அந்த சீல் உண்டு இல்லையா, கவர்மெண்ட் சீல், ராஜாவுக்கு இவர் எழுதுற மாதிரி எழுதி தாமாஜி பந்த சிக்னேச்சர் இவனே போட்டு, இவனே தாமாஜி பந்தோட அந்த முத்திரையும் போட்டுட்டு, அத்தாரிட்டி முத்திரையும் போட்டுட்டு அழகா எடுத்துண்டு இவர் இங்கேருந்து பன்றீபுரத்திலேருந்து கிளம்புறதுக்குள்ள அவன் குதிரையில ஏறி நேர ராஜாவை பார்க்க போயிட்டான் பாண்டுரங்கன். சத்தியமா நமக்கு முன்னாடி பகவான் நிக்க, அந்த முந்திரி கொட்டைன்னு சொல்லுவோம், எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி நிக்காதுன்னு. சத்தியமா பகவான் முந்திரி கொட்ட மாதிரி பக்தர்களுக்கு முன்னாடி போய் நிக்க. நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே பகவான் நம்மள தயார் பண்றான், அதுக்கு முன்னாடியே நம்ம மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறான், அதுக்கு முன்னாடியே பகவான் நம்ம உடம்புக்கும் புத்திக்கும் ஏதான ஒரு விதத்துல ஒரு பலத்தை கொடுத்துருவான். ரொம்ப அழகா இருக்கும் நம்ம துன்பம் ஒரு கஷ்டம் வரப்போறதுன்னா அதுக்கு முன்னாடியே அதுக்குரியதான ஒரு பக்குவத்தை சுவாமி நமக்கு எப்படியாவது கொடுத்தா. எல்லாருடைய வாழ்க்கையில பார்க்கலாம் திடீர்னு ஒரு சடன் ஒரு ப்ளோ வரும், நம்ம அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு இல்லையா, ஆனா எப்படிதான் தாங்குறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே பகவான் அந்த மனத்தை அப்படி பிடிச்சிருவாங்க. மனசை கவலைப்படாத, கலங்காத, நான் இருக்கேன் தைரியமாருன்னு முதல்ல அவன் நம்மளை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டுறான். நம்ம கண்ணுக்கு தெரியலையே ஒழிய குழந்தைகள் எல்லாம் பயந்து வந்து அம்மா கட்டி பிடிச்சா, அம்மா கட்டி பிடிச்சா, ஒண்ணும் இல்ல குழந்தை, ஒண்ணும் இல்ல, பயப்படா பயப்படா மிதிக்கி கட்டி பிடிச்சா பாருங்க. அந்த வாம்சிலேயே குழந்தை தைரியமா இருக்கும். நமக்கு தெரியாமலேயே சுவாமி நம்மள அப்படி ஆலிங்கனம் பண்ணி ஒரு தைரியம் ஒரு சமாதானம் கொடுக்க. ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஐயோ வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு இதோட போனா தேவையில நம்ம அத்தனை பேரும் நினைச்சிருக்கோம். அத்தனையும் தாண்டி இன்னைக்கு உட்காந்து இருக்கோம்னா பகவத் கிருப, பகவான் உள்ளுக்குள்ளேந்து கொடுக்கிற பலம் நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அதனால எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி அவன் கொடுத்திருக்கான். நிச்சயமா பாண்டவன் கூட இருக்கான், சந்தேகமே வேண்டாம். கிளம்பிட்டான் தாமாஜி பந்த் போகிறதுக்கு முன்னாடி இவன் போயாச்சு, நேர ராஜாவிடத்துல போயாச்சு. ராஜாவிடத்துல போனான், அழகா ஜோரா ராஜா முன்னாடி போய் அப்படி நிக்கிறான், சலாம் அப்படின்றான். ராஜா முகமதிய ராஜா சலாம்லாம் போட்டு வாசல மாதிரி என்ட்ரி எல்லாம் காமிச்சிட்டு போறான். அந்த மாதிரி நான் தாமாஜி பந்தோடைய பேரன் வேலைக்காரன், சில இடங்கள்ல விட்டு நாயக் அப்படின்ற பகவான், விட்டு நாயக் அப்படின்னு பேர் சொல்றான். சில இடங்கள்ல விட்டு மகார் அப்படின்னு பேர் சொல்றான். அழகா வரான், ஜம்முன்னு வந்து நிக்கிறான். ஆஜானு பகவான சரீரம் பலபலான் வந்துட்டான். ராஜா முன்னாடி வந்தான், ஹுசூர் அப்படின்னு சலாம் போட்டான். யாரப்பாணி அப்படின்னு, நான் தாமாஜி பந்தோடைய வேலைக்காரன். யாரு சொல்லுவா அப்படி? நம்ம எல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் போயிட்டோம்னா திருப்பி நம்மள கீழே இறக்கிக்கவே மாட்டோம், சில விஷயங்கள்ல வெளில சொல்லவே மாட்டோம், ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு இல்லையா? ஆனா பகவான் ஒரு நாள் கூட ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கான், ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் தான், பக்த வத்சலன், பத்துடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்றோம். அவ்வளவு விசேஷம் பக்தாளுக்காக எவ்வளவு தூரம்னா பகவான் கீழே இறங்குவான். திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி பெருமாள் பேர், பார்த்தசாரதினா பார்த்தனுக்கு டிரைவர்னு அர்த்தம். இப்படி ஒரு பேர் வச்சுருப்பாள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனோட பேர் என்னடான்னா பார்த்தசாரதி. சாரதினா சாரத்தியம் பண்றவன் டிரைவர், பார்த்தன்னா பிருத்துவுடைய, பிருத்துவனா குந்தி, குந்தியுடைய பிள்ள பார்த்தன். பார்த்தன்ற பேர் அஞ்சு பேருக்கு உண்டு, அஞ்சு பேர் கூட வராது. சரியா சொன்னோம்னா பஞ்சபாண்டவர்கள்ல முதல் மூணு பேருக்கு, நகுலன் சகதேவனுக்கு வராது, முதல் மூணு பேருக்குமே பார்த்தன்ற பேர் உண்டு. ஆனா பார்த்த சாரதின்னு சொல்லியாச்சுன்னா அர்ஜுன் மட்டும்தான் வர முடியும். ஏன் கேட்டா அவனுக்கு மட்டும்தான் பகவான் சாரத்தியம் பண்ணான். ஆனா ஒரு விதத்துல பார்த்தோம்னா எல்லாருக்குள்ளே இருந்து சாரதியம் பண்றது அவன் தான். நம்ம எல்லாருமே பார்த்தன்தான், சாரதி அவன் தான். நம்பிக்கையோட இருக்கும் நம்ம வாழ்க்கை அவன் நடத்துறான், அழகா நடத்துறான், ஜோரா நடத்திட்டு போறான். நம்ம கையை பிடிச்சு ஐசிட்டு போயிட்டு இருக்கான், கவலையா வேண்டான். போய் நின்னுட்டான். நான் தாமாஜி பந்துடைய வேலைக்காரன், என் பெயர் விட்டு நாயக். தாமாஜி பந்த் இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். என்னடா பணம் அப்படின்னா, என்னடான்ற ராஜா சமயத்தை பார்த்தா இந்த பெருசா பக்தியே பண்ணாதனால பகவான் முதல்ல காட்சி கொடுத்துருவார். அது ஏன் தான் தெரிய மாட்டது. பிராரப்த கர்மா ஒண்ணு பார்க்க, ஒன்னு பரம நாஸ்திகன் இல்லை பரமாஸ்திகன், ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் காட்சி கிடைக்கிற. எக்ஸ்ட்ரீம் நாஸ்திகன் இரண்யகசிபு, எக்ஸ்ட்ரீம் ஆஸ்திகன் பிரகலாதம், ரெண்டு பேருக்கு பகவான் காட்சி கொடுக்கிறான். ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி பிரகலாதனுக்கு ஸ்தம்பத்துக்குள்ளேயே பகவான் தெரிஞ்சிடும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸ்தம்பத்துக்குள்ள ஹரி ஒழிஞ்சுட்டு இருந்தா நரசிம்மனா இருந்தது பிரகலாதனுக்கு தெரிஞ்சது. சம்பத்தை உடச்சுன்னு வந்தவன்னு இருந்து இந்த ஃபியூ செகண்ட் தான் வித்தியாசம். இந்த ஒலிம்பிக் எல்லாம் ஓடுவது அந்த மாதிரிதான். பரம நாஸ்திகனுக்கும் தெய்வம் கிடைச்சு விடுறது, பரம ஆஸ்திகனுக்கும் தெய்வம் கிடைச்சுன்னா ரெண்டு பேருமே தெய்வ சிந்தனையோட தான் இருக்கா. அது வரைக்கும் தான் பிரச்சனை. நம்பாதவனுக்கும் பகவான் கிளீனா தெரிஞ்சு விடுறான், நம்புறவனுக்கும் கிளீனா தெரிஞ்சு விடுறான். அப்பப்ப நம்பி அப்பப்ப நம்பாதவாளுக்கு தான் பிரச்சனை. ரெண்டு ரெண்டு கெட்டான்னு சொல்லுவா அந்த மாதிரி வாழ்க்கை தான் கஷ்டமே. அழகா அந்த முகமதிய ராஜா முன்னாடி பாண்டவன் நிக்கிறான். அழகா தானியத்தெல்லாம் நிறைய லாபத்துக்கு வச்சுட்டா, பஞ்சம் பார்த்தா அந்த பஞ்சத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டா, பத்து மடங்கு விளைவித்தா, நல்ல லாபம். அந்த பணத்தெல்லாம் அவங்ககிட்ட கொடுக்க சொன்னா, அதான் எடுத்துட்டு வந்தேன்னு அவர் கேட்டார். எப்படா அனுப்பினார் உன்ன? அவரா நீதான் அனுப்பினார். ராஜா ரொம்ப வருத்தப்படாடா, அவசரப்பட்டுட்டேனே, அந்த கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் சொல்றதை கேட்டு தப்பு பண்ணிட்டேனே. பார்த்தா எண்ணி பகலாம் பத்து மடங்கு நல்ல பணம் கொடுத்தவ தானியத்துக்கு எல்லாம். ஏன்னா எல்லா பாண்டரங்களுக்கு அர்ப்பணம்னு சொல்லி கொடுத்தார். சர்வம் கிருஷ்ணார்பணம் அஸ்து. அதுதான் ஆத்துல ஏதாவது ஹோமம் எல்லாம் பண்ணோம், ஏதாவது கர்மா எல்லாம் பண்ணோம்னா கடைசியில வாத்தியார் சொல்ல, சர்வம் கிருஷ்ணார்பணம் அஸ்து, கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண 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 கிருஷ்ணா சொல்லிடுங்கன்னு. ஆனா நம்ம பண்றது ஒழுங்கா பண்ணல, கன்ஃபார்மா தெரியும். சாதம் பண்ற அன்னைக்கு கோபமே வரப்படாது, அன்னைக்குதான் கோபம் வரும். பூஜை பண்ணும்போது அக்கம் பக்கம் பார்க்கப்படாது, அப்பதான் எல்லா பக்கமும் பார்ப்போம். வாய் மந்திரம் சொல்லும், கை புஷ்பத்தை போடும், மனசு அது பாட்டுக்கு ஓடும். அப்பதான் டைமை பார்ப்போம், டைம் எடுத்து எல்லா குரங்கு சேஷனையும் பூஜை பண்ணும்போது தான் பண்ணுவோம். அது வரைக்கும் தேவையான இருக்கும். பேப்பர் படிக்கும்போது அப்படி கான்சன்ட்ரேஷனா இருப்பா புருஷாலாம். இந்த பூஜை பண்ற என்ன ஆரம்பிச்சு விட்டு எல்லா விஷயத்துலயும் மூக்க நினைப்பா பாருங்க. இப்ப ஏன் பூஜை பண்றா நமக்கு தோணி போயிடும், இப்ப பூஜை தான் பண்றாளா இல்லையா நமக்கு தோணி போயிடும். பல இடங்கள்ல அப்படிதான் ஆயிடுறது. அதே குழந்தைகள் பார்த்தோம்னா ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கு, ஃபியூ மினிட்ஸ் தான், ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கான்சன்ட்ரேஷன், அதுக்கப்புறம் உட்காராது. அந்த ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல கரெக்டா பகவானை பிடிச்சிடும். அதுல குழந்தைகள் மகா கெட்டிக்காரம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தா பிரிய தபஸ்வி பக்தர் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. மனசு எங்க லயப்படுறதோ அதுதான் முக்கியம். ரெண்டு செகண்ட்ல கூட மனசு லயப்பட்டுடும், ரெண்டு செகண்ட்ல கூட லயப்பட்டுடும், சந்தேகமே வேண்டாம். 20 நிமிஷம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு அப்புறம் அப்படியே டென்ஷனா இருக்கும். அப்புறம் எதுக்கு பூஜை பண்ணாது? பூஜை மட்டும்தான் பல பேர் டென்ஷனே வருது. பூஜை பண்ண முடியாது தேமே இருக்கு. அப்புறம் பூஜை, இந்த வீட்டுல பூஜை பண்ண முடியறதா? நிம்மதியா பூ போட முடியறதா? உங்க வீடு தானே, உங்க சொந்தக்காரா தானே, உங்க அதிகாரி தானே, உங்க குழந்தை தானே, நீங்க தானே பூஜை பண்றது? இது எங்க யாராவது வெளியிலேருந்து வந்து யாராவது பொலிட்டீஷியன் வந்து பூஜை பண்றது தடம் பண்ணானா? ஒன்னும் டிஸ்டர்ப்லாம் யாருமே பண்ணல. மனசு 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 புத்தி தான் பிரச்சனை. ஆச்சரியம், ராஜா ரொம்ப வருத்தப்பட்டான். அடடா அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டான். எந்த வேலை பண்ணாலும் பகவானுக்காக பண்றேன், மனுஷாளுக்காக பண்ணணும் டென்ஷன் தான். சத்தியமா நீங்க ஆத்துல இருக்கவாருக்கா சமைச்சு பாருங்க, அதை விட டென்ஷன் உலகத்துல எதுவுமே கிடையாது. என்ன பண்ணாலும் ஏதாவது குறை சொல்ல போறேன், எவ்வளவு பண்ணி போட்டாலும் கை அலங்கும் போதே ராத்திரி என்னன்னு கேட்பான். இப்பதான் சாப்பிட்டுருக்கான், வயிறு ரொம்பியாச்சு. அப்பதான் வயிறு ரொம்பி அப்படி கைய அலம்பி இருப்பா, கை அலம்பி தொடச்சுட்டு இருப்பா ராத்திரிக்கு என்னமா அப்படின்னு பத்திட்டு வரும். நிஜமாவே சொல்றேன், கோமா வரும். இப்பதான் கை அலம்பிருக்கும். இவா முன்னாடியே இருந்து இவா சமைச்சுட்டு இவாளுக்கு போட்டுட்டு அப்ப இவா சாப்பிட்டுட்டு இது என்ன மிச்ச மீதி இருக்குன்னு பார்த்துட்டும் ரசிகர் ரொம்ப தியாகி மிச்ச மீதி எல்லாம் சாப்பிட்டு நல்லா பிடிச்சாயிடுவான். அதுக்கப்புறம் உடம்பு குறைக்க திருப்பி ஒரு பிரயத்தனம், என்னமோ பண்ணிட்டு இருக்கோம் வைத்திய காரணமா. இது ஒண்ணு வேஸ்ட் ஆகப்படா வேஸ்ட் ஆகப்படா சாப்பிட்டு கிடையாது, உடம்பு வேஸ்ட் ஆகிட்டு கல் தெரியறதே இல்லை. இதுதான் சுவர், இதுதான் சித்திரம் வரைய முடியும். எல்லாம் வேஸ்டா பண்ட வீணா போகிறது அப்படின்னு. இந்த பண்ட வீணா போயிட்டு இருக்கே, இது படுற பாடு. அதுக்கப்புறம் திருப்பி இதுக்கு ஒரு பிரயோஜனம் பட்டு இதுக்கு ஒரு டாக்டர் அதோட அது வீணா போனா அது குப்பத்தொழில கொட்டியோ நாய்க்கு கொண்டாலும் பிரயோஜனம் உண்டு. எல்லாத்தையும் மிச்சம் இதையை சாப்பிட்டு சரீரத்தை கேவலப்படுத்திடாதீங்க. என்ன கர்மா பண்ணாலும் பகவானுக்காக பண்ணுவோம். இதான் நான் பகவானுக்காக பண்றேன், பகவானுக்காக பண்ணிதான். மனசு மனசுக்குள்ள இப்படியே சிந்தனை. பகவான் சொன்னா என்ன நினைச்சுண்டு கர்மா பண்ணு. எந்த கர்மா வேணா இருக்கட்டும், எந்த கர்மா வேணா இருக்கட்டும், பகவான நினைச்சுண்டு கர்மா பண்ணுங்க. பண்ண 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 அழகா அந்த கர்மாவோட நமக்கு இருக்கிற அந்த பந்தம் விட்டு போயிடும். அந்த ஒரு பிரீத்தி ஒரு ஒரு பிடிப்பு இருக்கு பாருங்க, அந்த பிடிப்பு விட்டு போயிடும். இப்ப டிவி பாக்குறதுனா ஒரு கர்மாவா வச்சுருட்டோம், அதெல்லாம் கடமையில சேர்ந்து விடுத்து, கடனே இல்லை. கடமையெல்லாம் கடனே ஆயிடுச்சு, கடமையே பண்ண முடியல, கடமை ஆயிடுச்சு. இத்தனை மணிக்கு டிவி சீரியல் பார்க்கணும் அப்படின்னா கடமை ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அது கடமை பண்ணலன்னா தெய்வ குத்தம் ஆயிடும், பெருமாள் கோச்சுருவார். அதே ஆத்து கர்மா பண்ணா தலையெழுத்து டெய்லியே பண்ண வேண்டியிருக்கு டென்ஷன், கடமையெல்லாம் டென்ஷன் ஆயிடுது, தேவையில்லாதெல்லாம் சுகமா ஆயிடுது, அப்புறம் கடைசியில வாழ்க்கை கஷ்டமா போயிடுது. அதான் எந்த கர்மா பண்ணாலும் பகவத் சிந்தனையோட நான் அவனுக்காக பண்றேன். காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவா கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. ஸ்லோகம் நல்லா தான் தெரியுது நமக்கு, நமக்கு தெரியலனாலும் அதிசயம். நாங்க சொன்ன கூட எல்லாரும் ஸ்லோகம் சொல்லுவாங்க, ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற வஸ்து ரகசியம். நிறைய பேர் சகசனாம சொல்ல காயனவாச்சான்னு சபாடா முடிஞ்சிருச்சு சகசனாம. அவ காயேத வாசா சொல்லும் பொழுதுதான் அப்பா இவன் நேரம் சகசனாம சொன்னது உனக்காக, அது இல்ல காயன வாசா ஆயிடுதான் ரைட் ஆரதிய கட்டி கிளம்பலாம். சிரிப்பாவும் எனக்கு சகசனாம ஒரு நேரம் சொன்னோட பிரயோஜனம் இல்ல, காயன வாசா அப்பாடா காயின வாசல் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, உடனே வெளில இறங்கணும், பொட்டலாம் கொடுக்கணும், வாசல் வாசலே நிப்பா சுண்டல் வாங்கணும், செருப்பு போடணும், போயிடணும். அப்பாடா காயின வாசா மசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுவாவா கடவுமி எத்திய சகலம் பரஸ்மை நாராயணா இது சமர்ப்பயம். மனசு சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியம் என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஸ்லோகம் சொல்றேன்னா இந்த ஸ்லோகத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு அஞ்சு ஸ்லோகம் சொல்லுங்க, அந்த அஞ்சு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சு, அர்த்தம் தெரிஞ்சா கூட அது ஏதோ நல்லது இருக்குன்னு அனுபவி அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ருட்டீன் இல்ல, ரிச்சுவல்ஸ் இல்ல. அந்த காலத்துல பெரியவா நிறைய பூஜை பண்ணா அவளுக்கு அதை அனுபவிக்க முடிஞ்சது. அவன் அனுபவிச்சு பண்ணான், அஞ்சு மணி நேரம் பூஜை பண்ணணும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கல, 7:30 நான் பூஜை பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. அவளுக்கு நன்னா கவனிச்சு பாருங்க, பூஜை பண்ண 1:15 கரெக்டா அந்த டைம் முடிப்பாவா. நம்ம 7:30 பூஜை பண்ணணும், 10:30 தூங்கணும், 4:30 எழுந்துக்கணும், ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் தூங்கணும், லேட்டா தான் குளிக்கணும், எல்லாம் ஒரு அப்படியே அப்படியே ரொம்ப சுதந்திரமான வாழ்க்கைய கெடுத்து இருக்கும். சுதந்திரம்ன்றது இன்னும் சுகமா இருக்கிறதுக்கு அதை போய் ரொம்ப மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி படாத பாடுபடுத்திண்டு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா சோம்பேற்ற மாதிரி ஒன்னும் பண்ணப்போ திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போடுங்க. இதேதான் நடந்துட்டு இருக்கு, இதேதான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நீ வீட்டை ஒழிக்கணும்னு கிளம்புவோம், எல்லாம் தொடச்சுட்டு திருப்பி குப்பையை எப்படி பத்திரமா வச்சுட்டும், திருப்பி அப்பப்ப குப்பையை எடுத்து போய் மேல வச்சுருவோம். நடந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டுல பார்த்தோம்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 45% குப்பை தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு யாராவது தெரியுமா குப்பை கம்மியா பாத்துருக்கேன், இந்த அப்பப்ப டிரான்ஸ்பர்ல போவா பாருங்க, அவ வீட்டுல மட்டும்தான் குப்பை செய்யறாங்க நான் பாத்துருக்கேன். என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சு அப்படியே ஓட்டிட்டு போவா. மத்தவா எல்லாம் ஒரு இடத்துல செட்டில் ஆனோம்னா குப்பை சேர்ப்போம் கேரண்டியா. அப்பப்ப இது ரொம்ப முக்கியம் 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 இப்படியே இருக்கும். கடைசியில நம்ம போனவர் கொண்டு வெளில போடுவோம் எல்லாரும். அப்ப ஆடா இன்னைக்குதான் வீட்டை ஒழிக்க முடிச்சுட்டு, நம்மளையும் ஒழிச்சுட்டோம் வீட்டையும் ஒழிச்சுட்டோம். அப்ப ஆனா வீடே இப்பதான் நன்னா இருக்குங்களா. எல்லாமே இப்படிதான் லைஃப் எப்படியே ஏதோ பண்ணிட்டே இருக்கும். குப்பை சேர்க்கறதே ஒரு ஹாபி, அப்புறம் அதை கிளீன் பண்றது, அப்புறம் இது கைத்திகாரத்தனம் பண்ணிட்டு இருக்கோம். ஜாலியா வாழ்க்கையை சுதந்திரமா அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறோம். அதனால என்ன கர்மா எல்லாமே பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையை போட்டு டென்ஷன் ஆக்கிறது. பகவான் இந்த இதுல எந்த விதத்துல பகவான் பொறுப்பு சொல்லுங்க, பகவான் எந்த விதத்தையும் பொறுப்பே கிடையாது. அதனால என்ன கர்மா பண்ணாலும் பகவானுக்காக பண்ணினா அந்த கர்மாவுக்கு ஜவாப்தாரி பகவான். நமக்கு அப்புறம் நான் ஜவாப்தாரின்னு இல்லையா, பகவான் சொன்னா என்ன நினைச்சு யார் கர்மா பண்றாலோ அந்த கர்மாவுக்கான ஜவாப்தாரி நான். அதுக்கு பதில் தர வேண்டியவன் என் தர்மம், நான் பாத்துக்க வேண்டான். இவர் எல்லாம் பாண்டுறங்கா பாண்டுறங்கான்னு அவர் எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணார் பாருங்கோ. நான் பண்ணேன், இத்தனை பேருக்கு அன்னதானம் யார் பண்ணுவா? உலகத்துல எத்தனை பேர் இருக்கா? இவ்வளவு பேருவா இருக்கா? மனசு வரணும், மனசுலாம் வரது இல்ல. அவளுக்கு என்ன பண்ண எவ்வளவு பண்ணலாம் தெரியுமா, எவ்வளவு பண்ணலாம் தெரியும். அடுத்த வாழ சொல்றான்னாலே இவா தற்பெருமை பேசுறான்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதெல்லாம் கோவிலுக்கே வரதில்லை அப்படின்னா நான் டெய்லி கோவிலுக்கு போறேன் நம்ம சொல்லாம சொல்லிக்கிறேன். அந்த பெருமையை கூட டிப்ளமேட்டிக்கா சொல்லிக்கிறது, நேரடியா நான் டெய்லி கோவிலுக்கு போறேன்னு சொன்னா அசிங்கம். அவா போகிறது இல்லேன்னு அடுத்த வாழ தாழ்ச்சியா சொல்லிட்டோம்னா நம்மளுடைய பெருமை வசந்து போகும். தற்பெருமையினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. தாமாஜி பந்த் பகவத் சிந்தனையோட பகவத் அனுபவத்தோட பகவானுக்காக பண்றேன்னு பண்ணார் பார்த்தாளா. அதனாலேயே இங்க ஜவாப்தாரியா பாண்டுரங்கன் வந்து நின்னுட்டான். நீ பொறுப்படா, நீ பதில் சொல்லுடா அப்படின்னு விட்டுடணும். அழகா வந்தான், ராஜா கிட்ட ரசீது வாங்கிட்டான், ஊர் போய் சேரணும், நேரம் ஆயிடுது அப்படின்னு கிளம்பிட்டான். ராஜா அப்படி ஆச்சரியமா பாக்குறான், சார் இவரை போய் தப்பா நினைச்சு இது தாமாஜி பந்த போய் எத்தனை ஆச்சரியமா ராஜாங்கத்துக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கா, நமக்கு கூட இந்த ஐடியா தோணலையே. அதான் பகவானுடைய பிளானே, மாஸ்டர் பிளான். ராஜா அவ்வளவு கோபமா இருந்தான், இவன் அழகா எல்லாத்துக்கும் 10x எல்லாம் விலை போட்டு கொடுத்த உடனே ராஜா ரொம்ப குஷி. அப்பா அவரை பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியாவா இருக்கு. பகவானை போல ஐடியா யாரும் பண்ண முடியாது. பகவான் அதான் சொல்றான், புத்தி புத்திமதாம் அஸ்மி. உள்ளுக்குள்ள ஒரு நல்ல ஐடியா வருது, நல்ல விஷயங்கள் தோன்றுன்னா உள்ளேந்து நடத்துறது சுவாமி. அதனால அகம்பாவமே வேண்டாம். பகவான் தாமாஜி பந்துக்காக வேலைக்காரனா வந்தான், அழகா பைசாவை கொடுத்தான், ரசீதை வாங்கிட்டான், நேர போனான். அழகா போயாச்சு. தாமாஜி பந்து வீட்டுல கொண்டு அழகா ரகசியமா வச்சுட்டு ரசீதியும் வச்சுட்டு மறைஞ்சுட்டான். பகவான் ஒரு பெரிய குவாலிட்டி, நான் பண்ணேன்னு லோகத்துல பேச மாட்டான். நம்ம எல்லாம் யாருக்காவது ஒண்ணு பண்ணிட்டோம்னா அவன் படுத்த பாடுறது பாருங்க, நான் பண்ணேன் நான் பண்ணேன் நான் பண்ணேன். ஆயுசு முழுக்க அவன் நமக்கு அடிமையா இருக்கும்படியாவது எதிர்பார்த்துட்டு இருக்கும். அவன் ரெண்டு நாள் அவளை பார்த்து சிரிக்கிறேன்னா ரொம்ப சிங்கு ஏறிடுச்சு. ஒரு காலத்துல பட்ட பாடு எவ்வளவு தெரியும் எனக்கு தெரியும். அன்னைக்கு நான் மட்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இன்னைக்கு சோத்துக்கு சிங்கி அடிப்பா அப்படின்னு. என்னமோ நம்ம இல்லைன்னா உலகம் நடக்காது நினைச்சுட்டு இருக்கும். நம்ம இல்லைன்னா யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு தான் போக போறா. யாருக்காகவும் உலகம் நிக்க போகிறது இல்லை, எதுக்காகவும் உலகத்தில் நிகழ்ச்சிகள் மாறப்போறது இல்லை. அது பாட்டுக்கு ருட்டீனா பெயிண்ட் தான் இருக்கு. ஆச்சரியம், ரொம்ப அழகா ஜோரா பண்ணிட்டு ஒண்ணுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு மறைஞ்சுட்டான். இது யாருக்கும் தெரியாது. ராஜா என்ன பண்ணா, அந்த முகமதிய ராஜா, ஐயோ தாமாஜி பந்த் வந்துருவாரே, அவர் மனசு சமாதானப்படுத்தணும்னு சொல்லி இந்த விட்டு மகார் கிட்ட தாமாஜி பந்துக்கு இவ்வளவு நல்லா பண்ணிருக்காருன்னு சொல்லி அவருக்கு முத்து மாலை 10 வஸ்திரங்கள் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டான். இதெல்லாம் கொண்டு அவர்கிட்ட கொடுத்துருப்பா, வழியில் என்னோட வேலைக்கார அவரை கூட்டிட்டு வருவா, அவர் ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னான். போகமா கத்துறான், எப்படி ராஜா நீங்க அப்படி பண்ண, அவர் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையா உழைக்கிறா உங்களுக்கு தெரிய வேண்டாமா, யார் சொன்னான்னு பார்க்க வேண்டாமா, இப்படி தாமா பண்ணலாம், எப்பேற்பட்டவர் தெரியுமாங்க தாமாஜி பந்த், நான் உங்களுக்கு சொல்லணுமான்னு கத்துறான் சபையில். ராஜா இல்லப்பா சாரிப்பா தெரியாம நடந்தது. அது எப்படி தெரியாம நடந்தது? நமக்காக உரிமையோட சண்டை போடுறது பகவான் மட்டும்தான். முன்னாடி அமைச்சுக்கணும், அவனோட உரிமை ஒரு நாளும் மாறுறதே கிடையாது. சண்டை போடுறான் சபையில, எல்லாருமே பயப்படுறான், அப்பா என்ன கத்துக்கத்துறான், என்ன பயமுறுத்துறான். சத்தியமா பஞ்ச பாண்டவர்களுக்காக உரிமையோட வந்து தூது போறானா வந்தானு என்ன அவசியம் இருக்கு அவனுக்கு? இதுல பஞ்ச பாண்டவர்கள் பண்ண எல்லாத்துக்கும் அவாதான் காரணம், ஆனா பகவான் அதற்கும் தான் ஜவாப்தாரின்னு போய் தூது போகிறான், சாரத்தியம் பண்றான், பீஷ்மருக்காக சக்கராயத்தை எடுத்துட்டு வரான். ஆச்சரியமான சத்தமெல்லாம் போடுறாரு, நான் பாக்கிறேன், ஆனா அவருக்கு நீங்க மரியாதை பண்ணணும்னு சொல்லிட்டு கோபமா குதிரையில ஏறி போயிட்டான். ராஜா ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான், நம்ம வேணா நேரம் போய் தாமாஜி பந்தை பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்லாம் யோசனை பண்ணிருக்கான். இந்த பக்கம் விட்டு மகா போனா இந்த பக்கம் தாமாஜி பந்தை கைவலங்கம் போட்டு ஐஷண்டு வந்துட்டாரு. ராஜா பார்த்தான்னு இறங்கி ஓடி, அப்பா முதல்ல கைவலங்க அவுத்து விடுப்பா, தாமாஜி பந்தை பார்த்து கை கூப்பிண்டான், வந்துச்சிடுங்கோ தெரியாம நடந்து போயிடுத்து, இவ்வளவு அழகா நீங்க பண்ணியாலும் எனக்கு தெரியாது, நீங்க ஒரு வார்த்தை எனக்கு சொல்லியிருக்கலாம், ஊர்ல என்னமோ அவா சொல்லிட்டா, நான் தான் கவனிக்கல, என் குத்தம். ராஜா புலம்பு புலம்புன்னு புலம்பினா அவருக்கு ஒன்னும் புரியல. ராஜா சொன்னான், விட்டு மகார் வந்தான், நீங்க அவ்வளவு அழகா இத்தனை விலைக்கு தானியம் வித்தேன்னு சொன்னா அந்த பணத்தை கொடுத்துட்டா, நான் உங்க அசிஸ்டன்ட் யார் உங்களை பத்தி தப்பா கெடுதாசி போட்டானோ அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஆளை அனுப்பிட்டேன், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாளே அவ அப்படி நடத்துறாளேன்னு கவலையே படாதீங்க, நீங்க பாட்டுக்கு நாமஜபம் பண்ணுங்க, பகவான் யாரை எப்படி நடத்தணுமோ அவன் நடத்திப்பான், நீங்க யார பத்தியும் கவலையே பட வேண்டாம், அவன் பார்த்துப்பான். ஒரு குழந்தை கை குழந்தை தன்னை கொசு கடிக்கிறதா என்ன பண்றதுன்னு அது கவலைப்படுறதா, எல்லாம் அம்மா பார்த்துப்பான், விட்டுறதோனும் எல்லாம் அவனுக்கு தெரியும்னு விட்டுடுங்க. இவா என்ன புரிஞ்சுக்கலையே, இவா என்ன கஷ்டப்படுத்துறாளே, இதுவுமே அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையோட பொறுப்பு பகவானுக்கு. ஏன்னா பகவான் சொல்றாங்க, அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வஹாம்யஹம். யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு கேரண்டி கொடுக்கணும். அதுக்கு மேல என்ன, இதை பத்தி நீ கவலைப்படாதீங்க, அவன் பாத்துப்பான். இத விதமா சொல்றான் ராஜா. தாமாஜி பந்து பார்த்தார், கண்கள் அப்படியே கண்ணீர் வெளியறது. தாமாஜி வந்து ராஜாவை பார்த்து கை கூப்பிட்டு ராஜா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணான். ராஜா கதறின், ஐயோ நீங்க எதுக்கு என் காலில் விழ, நாங்க தான் உங்க காலில் விழணும், என்ன ஆச்சு அப்படின்னா, ராஜா நீங்க பரம பாக்யசாலி அப்படின்னார். ராஜா சொன்னா, என்ன எனக்கு புரியலையே, சத்தியமா தானியங்கள் எல்லாம் நான் தானம் தான் கொடுத்தேன், பரவா போறவாளுக்கு தான் அள்ளி அள்ளிதான் கொடுத்தேன், சத்தியம் அதுதான். ஆனா பாண்டுரங்கன் எனக்காக வந்து அவன் கடனை அடைச்சுட்டான், அவனுக்கு உங்க மேல ரொம்ப பிரீதி, அதனாலதான் பிரத்யக்ஷமா வந்து காட்சி கொடுத்து எல்லாம் பண்ணிருக்கான். ராஜா சொன்னா, இல்லப்பா துபார் விட்டு மகார் அழகா லெட்டர்லாம் எழுதி கொடுத்துரு, உன் கையெழுத்து இருக்கு பாரு, உன் சீல் இருக்கு பாரு, உன்னோட சிக்னேச்சர் இருக்கு பாரு. தாமாஜி வந்த பேப்பரை கண்ணில் ஒத்திக்கிறார், பாண்டங்கனையும் எழுதின பேப்பராச்சு, இந்த காலம் மாதிரி இருந்தா மொபைல் ஒரு போட்டோவா எடுத்து வச்சுருப்பார், இல்ல ஒரு சிசிடிவி கேமரா இருந்தா லைவ் ரெக்கார்டிங்கா போட்டு பாத்துருக்கேன், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ராஜா ஐயோ பாண்டரங்கனா பாண்டரங்கனா பண்டரீநாதனா, இந்த வார்த்தை சம்பிரதாயத்துக்காரெல்லாம் சொல்லுவாள், நீங்கள்லாம் போவேள, உங்க தெய்வம் சொல்ல இடுப்புல கையை வச்சுன்னு செங்கல் மேல நிப்பான், அவனா 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 அவனா. தாமாஜி பன் சொன்ன, சத்தியமா அவனே தான் ராஜா, எனக்கு விட்டு மகார் விட்டு நாயக்னு ஒரு வேலைக்காரன் கிடையாது, நான் தானியங்கள் எதுவும் விற்கல, ஆனா எல்லாம் அவனை நினைச்சுண்டு பண்ணேன், அவன் தான் இவ்வளவும் பண்ணி காட்டினான்னு உடனே ராஜா கதறினான், இவரிடத்துல மன்னிப்பு கேட்டான். இவர் சொன்னார், நீங்க மன்னிப்பே கேட்க வேண்டாம், பாண்டரங்கன் உங்க மேல ஆசை வச்சு உங்களுக்கு காட்சி கொடுத்தான், சபையில இருக்கவாள்லாம் அசந்து போன வந்தது பாண்டுரங்கனா, ஐயோ தெரியாம போயிடுச்சு, அப்பதான் எல்லாரும் நினைச்சு நினைச்சு பாக்குற, எத்தனை ஆசானு பாகுவா இருந்தா, எவ்வளவு கருப்பா இருந்தா, கண்ணு எவ்வளவு சிறப்பா இருந்தது, தலையில ஒரு முண்டாசு கட்டின்ட்டு இருந்தா, நின்ன வேகம் எப்படி, சத்தம் போட்ட வேகம் எப்படி, உங்களுக்காக பறிஞ்சு பறிஞ்சு பேசினான், எல்லாரும் சொல்லி சொல்லி மாஞ்சு போனார்கள். அழகா தாமாஜிபன் பார்த்தார், நேர பண்டரீபுரம் ஓடி வந்தார், பாண்டரங்கன் திருவடிகள்ல விழுந்தார், கதறி அழுதார், பாண்டுரங்கா நான் பட்ட கடனுக்கு நீ போய் நின்னியோ வேலைக்காரனாக, நான் தானே உன்னுடைய தாசன், நீ என்னுடைய தாசன்னு போய் நின்னியோன்னு கதறினார். பாண்டரங்கன் பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்தான், விட்டு மகாராகவே காட்சி கொடுத்தான், ராஜாவுக்கு எந்த வேலைக்காரனா வந்தானோ அதே மாதிரி வேலைக்காரனா வந்தான், காட்சி கொடுத்தான், ஆலிங்கனம் பண்ணின்றான். பகவான் சொன்னான், எத்தனை ஜீவனுக்குள்ள இருக்கிற எனக்கு நீ சாப்பாடு போட்டாய்ப்பா, ஒவ்வொரு ஜீவனுக்குள்ள இருந்து சாப்பிட்டது நான் தானே, நீ பாண்டரங்கா பண்டரிநாதான் சொல்லிட்டு தானே எல்லா தானியத்தையும் கொடுத்தாய். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிர்த்தம் அஸ்நாமி பிரயதாத்மனக. பூவோ பழமோ இலையோ ஜலமோ அன்போடு யார் கொடுக்கிறாளோ அதை நான் ஏத்துக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். நீ எந்த ஜீவனுக்கு கொடுத்தாலும் எனக்கு கொடுக்கிறேன் எனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். அப்ப அத்தனை பேர் கொடுத்ததெல்லாம் நான் தானே சாப்பிட்டேன், அப்ப நான் தானே ஜவாப்தாரி, நான் தானே விதவிதமா உனக்கு அனுகிரகம் பண்ணணும், இது என்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்லி பாண்டரங்கன் அந்த தாமாஜிபந்தை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணின்றான். தாமாஜிபன் நெகிழ்ந்து போனார். பிரபோ நீ இருக்கியே ஆச்சரியம்னு கதறினார். பாண்டரங்கன் கேட்டான், என்ன வேணும் சொல்லு, உன்னுடைய பக்திக்கு நான் வசப்பட்டு கிடக்கிறேன், உனக்காக நான் போய் எல்லாம் பண்ணிட்டேன், ஆனாலும் என் மனசுக்கு இன்னும் நான் உனக்கு ஏதானம் பண்ணணும் ஏதானம் பண்ணணும், மனசு கடந்து அடிச்சுக்கிறது, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னா பாண்டரங்கன் இவர் சொன்னார், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், நல்லா மழை பெய்யணும். அதை கூட தனக்கு வேணும் கேட்க தோணலையும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், நல்லா மழை பெய்யணும், மழை வேணுமே, நல்ல மழை பெய்ஞ்சதுன்னா ரொம்ப நல்லது, மழை இருந்தா தான் லோகம் ஜீவிக்கும். மழைய போல பரம பவித்திரமானது உலகத்துல எதுவுமே கிடையாது, மழைதான் நீரின்றி அமையாது உலகு, அந்த மழைதான் வேணும், மழைதான் வேணும். நம்ம நினைக்கிறோம் நனைஞ்சு போடுவோமே, ஜலதோஷம் வருமே, கார் அழுக்காயிடுமே, செருப்பு அழுக்காயிடுமே, துணி அழுக்காயிடுமே, மழை இல்லைன்னா பூமியே இல்லையே. சொன்னா நல்ல மழை பெய்யணும் பாண்டுரங்கான்னு கேட்க, நன்னா மேகங்கள் சூழ்ந்து வந்தது, இடி இடிச்சது, ஜோனு மழை பெஞ்சது. நல்லோர் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை நன்னா பெஞ்சது, பூமி குளிர்ந்தது, பஞ்சம் மாறித்து, ஆச்சரியமா லோகத்துக்கே ஹிதம் நடந்தது. தாமாஜிபன் பகவத் தியானத்திலேயே காலம் கழிச்சார். தாமாஜிபந்து சந்துக்காராம் காலத்துக்கெல்லாம் முன்னாடி அந்த தாமாஜிபந்துடைய சரித்திரத்தை நினைச்சு நினைச்சே சந்துக்காராம் பஞ்ச சமயத்துல இந்த பஞ்சத்துல அவர் நிறைய தானம் கொடுத்தாரும் அவருடைய சரித்திரத்துல காண கிடைக்க. அப்ப வாழ்க்கையில பகவான் நம்ம கூட இருக்கான், இத்தனை நாளும் பகவான் உங்க கூட தான் இருந்தான், இப்பவும் பகவான் கூடத்தான் இருக்கான், நாளைக்கும் பகவான் சத்தியமா இருப்பான். அதனால தேமேன்னு இந்த வாழ்க்கைய பகவான் கொடுத்திருக்கான். யாரோடையும் நமக்கு போட்டி இல்லை, யாரும் யாருக்கும் போட்டியே கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் பீச்சுக்கு போறோம், ட்ரெயின்ல போறோம், ஃபிளைட்ல போறோம், அவளுடைய இடம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல நம்ம பாட்டுக்கு போக போறோம், இல்ல எந்த மத்தவரத்துல யாரு நமக்கு போட்டி ஒண்ணுமே கிடையாது. பீச்சுல போறோம், அவாவா காலார அப்படி நடக்கிறோம், பீச் எவ்வளவு பிடிச்சிருக்கு, அவாவால காலம் நினைக்கிறதுக்கு ஒரு அலை வந்துட்டு தானே இருக்கு. ஐயோ அவா அப்படி முன்னாடி நினைச்சுட்டாலே எனக்கு அலை வரலையே, உங்களுக்கு எப்ப உண்டோ அப்ப வரும். ரமண மகர்ஷி சொன்ன மாதிரி உனக்கு எது உண்டோ அது உண்டு, நீங்க பாட்டுக்கு தேமேன்னு பக்தி பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு பகவானுக்கு தெரியும் அவன் என்ன காப்பாத்துவான். யோகக்ஷேமம் மகாம்யகம்னு அவன் சொல்லியிருக்கான். தைரியமா யாரோடையும் போட்டி இல்லை, யாரும் நமக்கு விரோதி இல்லை, யாரும் நம்ம வாழ்க்கையை கெடுக்க முடியாது. நல்லா ஞாபகம், சுவாமி இருக்கா தேமேன்னு இந்த பூமியில உங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு இடம் உண்டு. இவ்வளோ பெரிய போனாலும் இவ்வளோ டிராஃபிக்ல உங்க கார் போறதுக்கு இடம் இருக்கணும், இத்தனை பெரிய கூட்டத்தை ட்ரெயின்ல நீங்க ஏறத்துக்கும் இடம் இருக்கணும், உங்க பேரும் போடுறாங்கன்னு அந்த ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல உங்க பேரும் போடுறாங்கன்னு, ரிசர்வேஷனே இல்லாம அந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல எல்லாரும் ஏறத்தானே செய்யற மேல உட்காந்துண்டு ஒரு இடம் உண்டு. கொசுவுக்கு வாழ வைக்கிறான், எளிய வாழ வைக்கிறான், புளிய வாழ வைக்கிறான், புறாவை வாழ வைக்கிறான், மரம் செடி கொடிய வாழ வைக்கிறான். இப்ப கூட அந்த போடியம் பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது, எல்லாரும் எல்லாம் ஜங்கிள் ஆயிடுச்சு, எல்லாம் காங்கிரீட் ஜங்கல், அந்த காங்கிரீட் ஜங்கல் மேல ஒரு பார்க்க போட்டு உட்காரிச்சுட்டாங்க, அதுல அழகா ஒரு செடி, அதுல ஒரு நாலு பூ பூக்கிறது, அந்த செடிக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபுல்லா காங்கிரீட்டு மண்ணே இல்லைன்னு எல்லாம் புலம்பினா கீழே அழகா கார் பார்க்கிங், அவன் கட்டின தினமும் கார் பார்க்கிங், அது மேல அழகா ஒரு கார்டன் பண்ணியாச்சு. பகவான் என்ன சந்தோஷந்து போறேன், அவ்வளவுதான், மண்ணை கொட்டி அதுக்கு மேல அந்த புல்லு வாழ, அதுக்கு ஒரு தண்ணி, அதுல ஒரு செடி, அது பூக்கிறதுக்கு வாழ வைக்கிற பகவானுக்கு நம்ம வாழ்க்கை நடத்த தெரியாது. அவன் நடத்துவான், அவனுக்கு தெரியும். எல்லாம் காங்கிரீட் ஜங்கல் ஆயிடுது, இப்பயும் பறவைகள் எங்கெந்தோ சின்ன சின்ன சருகள்லாம் கொண்டு வந்து கூடு கட்டிட்டு தான் இருக்கு. இந்த தூக்கணாம்புருதி கூடு பார்க்கணும், நம்மளை விட அழகா அதுக்கு வீடு கட்டுறது தெரியுமா, என்ன அழகா கட்டுறது, என்ன டிசைன் தெரியுமா, என்ன இன்டீரியர் தெரியுமா, வீவிங் பேர்ட் ரொம்ப அழகா பாத்து 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 எப்படிதான் இன்னொன்று மூக்க வச்சுட்டு அதை நின்று அதை எடுத்துட்டு கொண்டு வந்து இப்படி இதுக்கு நடுவில் சாப்பிட்டு குழந்தைகளை காப்பாத்துண்டு பிள்ளைகுட்டிகளை பெற்றுண்டு வீடும் கட்டி நம்ம சொல்லுவோம், வீட்டை கட்டிப்பார் குழந்தைய பெற்று பார் தூக்கணும் குடிக்கணும் சொல்லல. நம்ம தான் எல்லா பழமும் புலம்பிட்டு உலகத்திலேயே புலம்புற ஒரே கூட்டம் எனக்கு தெரிஞ்ச மனுஷ கூட்டம் ஒண்ணுதான். உலகத்திலேயே சோம்பேறி கூட்டமும் நம்ம தான். கரெக்டா எழுந்துக்கிறதெல்லாம் மிருகங்கள் பறவைகள்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு ருட்டீன் கரெக்டா ஆதிக்கு வந்துடும். மைக்ரேஷன் அதுவும் பார்க்க அது பாஸ்போர்ட் வீசா இல்லாம ஃபாரின்லாம் ஜம்னு போயிட்டு தான் இருக்கு. என்ன அழகா கவலையே படாம வீடை மாத்திக்கிறது, ஊரை மாத்திக்கிறது, குழந்தைகளை வீட்டில பத்திக்கிறது, திரும்பி அழகா வர்றது. நம்ம தான் எல்லாத்துக்கும் புலம்புறோம். பொழுது விடுஞ்சிடும், அதுக்குள்ளேயா விடுஞ்சு விடுத்தோம். இதுக்காக ஒரு 10 நாள் கழிச்சா விடியும், 10 நாள் கழிச்சு விடுஞ்சா நம்ம கோமால இருக்கோம் அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோம், பொழுது விடுஞ்சுதா பரவாயில்ல, அப்ப நம்ம உசுரோடதான் இருக்கோம், கான்சியஸோட இருக்கோம், சந்தோஷப்பட்டுக்கோம். ரொம்ப நாளா விடியலன்னா நம்ம அன்கான்சியஸ் தான் இருக்கோம் அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோம், சினிமாலாம் சொல்லுவோம் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி தோணிட்டு நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். விடுஞ்சு கொடுத்த ஆஹா பரவாயில்ல பகவான் விடியல். ஒவ்வொரு நாளும் விடியல் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கைக்கும் விடியல் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அர்த்தம் உண்டு. சோ தாமாஜிவா ரொம்ப சிம்பிள் லைஃப் தான், ரொம்ப சிம்பிளான லைஃப் பாருங்க. அவர் போய் தபசு பண்ணார், காட்டுக்கு போனார், சாப்பாட விட்டார், ஒண்ணும் கிடையாது. ருட்டீனா ஒரு ஃபேமிலி லைஃப் எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கார், பாண்டரங்க தியானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கார். அவருக்கும் கஷ்டம் வருது, அதை தாண்டி பாண்டரங்கன் ரட்சிக்கிறார். அவ்வளவுதான் கதை, ரொம்ப சின்னதுதான். இவ்வளவு அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஆட்டிடியூட், நமக்கு அந்த ஆட்டிடியூட் வந்தா போதும். அந்த ஆட்டிடியூட் தான் மாறணும். நம்ம மாறினா எல்லாம் மாறும். நம்ம தான் பிரச்சனையே, நமக்கு பிரச்சனை நாம மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஒரு பெரிய ப்ரொஃபசர் இருந்தார், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம், இந்த விஷயம் அவர் குழந்தை ரொம்ப அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். அவர் ஃபாதர் அந்த குழந்தைக்கு கொஞ்ச நேரம் என்கேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பெரிய வேர்ல்டு மேப், உலகத்தோடைய வரைபடம் இருக்கும் இல்லையா, அதை நல்லா 10-15 கிழிச்சுட்டு அதில் இந்தா இது பசில் இதை கரெக்டாக நீ ஒட்டி கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ வேர்ல்டு மேப் தான் ரொம்ப கஷ்டம் ஆச்சு, கரெக்டாக பார்த்து பார்த்து எல்லாம் செட்டில் பண்ணும். எல்லாம் இது பண்ண ஒரு நினைச்சா ஒரு 2-3 மணி நேரம் அதுக்குள்ள ப்ராஜெக்டை முடிச்சுடலான்னு ஒரு பாட்டு வேலையை ஆரம்பிச்சா 5 நிமிஷம் குழந்தை முடிச்சு கொண்டு வந்து அப்பா நடுங்குறா. அதில் எப்படிடா பண்ண, உனக்கு உலகம் தெரியுமா? அப்பா எனக்கு உலகம் தெரியாதுப்பா, இந்த வேர்ல்டு மேப் பின்னாடி ஒரு மனுஷன் படம் இருந்தது, மனுஷனோட கண்ணு காது மூக்கெல்லாம் ஒன்னா சேர்த்தேன், உலகம் வந்துருச்சு, அவன் உலகத்தை பார்க்கவே இல்லை. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான், இஃப் எ மேன் இஸ் ரைட் இஸ் வேர்ல்ட் வில் பி ரைட். நம்ம சரியா இருந்தா நம்ம உலகம் சரியா இருக்கும். நம்ம எல்லாம் இது சரி பண்ண ட்ரை பண்றோம், இங்க சரியான பொருள் நம்ம சரியாகணும். அவருக்கு அப்பதான் புரிஞ்சுதான், ஓ இந்த குழந்தை இந்த கண்ணு காது மூக்கு கரெக்டா அட்ரஸ் பண்ணா பின்னாடி உலகம், அவன் உலகத்தை பார்க்கவே இல்லை, அவன் உலகத்தை பார்க்கவே இல்லை. அந்த பிள்ளை மேப்ல மேப்பையே கவனிக்கிறாரு, எங்க ஐரோப்பியா இருக்கு, எங்க ரஷ்யா இருக்கு, எங்க லங்கா இருக்கு, எங்க பாரதம் இருக்கு, அவனுக்கு கவலையே இல்லை. இங்க கண்ணு இங்க மூக்கு, மனுஷனா இங்கதான் கண்ணு இங்கதான் மூக்கு இங்கதான் காது, இதை கரெக்டா ஒட்டினா அப்பா அப்பா எடுக்கணும் வேர்ல்ட். அவன் இதை பார்த்துட்டு அப்பா கிட்ட காமிச்சான், அசந்து போனார். அப்புறம் திருப்பி காமிச்சான், மனுஷனை சரி பண்ண எல்லாம் வந்துருக்கு. அவ்வளவுதான், இதுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கை. சோ நம்ம சரியாகணும் ஒவ்வொரு விஷயத்துல. எப்பெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகிறோமோ ஒன்னே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சரியாகணும். யாரையும் திருத்த முயற்சி பண்ணாதீங்க, யாரையும் சரி பண்ண முயற்சி பண்ணாது. நீங்க சரியாங்க, நீங்க சரியாங்க, நீங்க சரியாங்க. அப்ப உள்ள பகவான் கருது தெரியும், அப்ப உள்ள பகவான் வழிகாட்டுறது தெரியும். லைஃப் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஜாலி லைஃப். அதனால ஜாலியா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க, வீக் டேஸையும் என்ஜாய் பண்ணுங்க. அது ஒன்று இருக்கேன், எல்லாருக்கும் இந்த புதன்கிழமை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மலரும், வெள்ளி சனி அப்படி விடுவோம், ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி இப்படி ஆயிடும், பெரிய புதன்கிழமை லேசா மலரும். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணும். வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும்னா வீக் டேஸ் இருந்தா தான் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண முடியும். சம்மர் ஹாலிடேஸ் நல்லா இருக்கணும்னா அது வரைக்கும் படிச்சு அந்த எக்ஸாம்லாம் எழுதினாதான் சம்மர் ஹாலிடேஸ் ஒரு மரியாதை. எப்பயுமே ஹாலிடேஸ் வரணும் மரியாதை கிடையாது. நல்லா ஞாபகம், பிஸி ஷெட்யூல், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதெல்லாம் தான் நமக்கு என்டர்டைன்மெண்ட். இதுதான் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை சாதிச்சு விடுறதுனால என்ன உண்டோ அந்த கடமையை என்ஜாய் பண்ணுங்க. கர்மன் ஏவ அதிகாரஸ்தே, கடமையை செய்யுங்கோ பகவான் பார்த்துப்பான். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா. சரண்யா இந்த பாடல அலங்கி எடுத்துக்கணும். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, எல்லா பாடலும் எடுத்து அலங்கி எடுத்துக்கணும். Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna.
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா
భాగవదలుకు గోవింద నామ సంకీర్తనం గోవింద గోవింద జై జానకీ కాంత స్మరణం జయ జయ రామ రామ గోపికా జీవన స్మరణం గోవింద ఆళ్వార్ తిరువడిగలే శరణం ఆండాళ్ తిరువడిగలే శరణం எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜய் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜய் ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா
சுகினோ ஓம் சாந்தி ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கீ ஜெய் ஸ்ரீ இந்திரயாணி மாதா கீ ஜெய் போலோ ஸ்ரீ தாமாஜி பந்த் மகராஜ் கீ ஜெய் போலோ பண்டிநாத் மகராஜ் கீ ஜெய் போலோ வார்கரி சத் சம்பிரதாய் கீ ஜெய் போலோ சந்துகாராம் மகராஜ் கீ ஜெய் போலோ மாவுலி ஸ்ரீ ஞானேஸ்வர் மகராஜ் கீ குண்டலீகவரதாரி வீடலா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி ராதே.